उपदसन्ददासस्व तत्र तत्र जगत्कुरो भवदो दर्शनं यत्स्या अपुनर्भवदर्शनम् विपद உபத்துக்கள் சந்து உண்டாகட்டும் தா எல்லா சஸ்வத் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் தத்ர அங்கே தத்ர அங்கே ஜகத்க்ரோ பிரபஞ்சத்தின் இறைவனே பவதஹ உங்களுடைய தர்சனம் தர்சனம் யத் எது சியாத் இருக்கின்றது அப்புனக இனிமேல் மாட்டோம் பவதர்ஷனம் பிறப்பு இறப்பு எனும் சம்சார கடல் மொழிபெயர்ப்பு புலரை தெய்வத்திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய் மொழிபெயர்ப்பு இத்தகைய விபத்துக்கள் அனைத்தும் திரும்ப திரும்ப நிகழ வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் இதனால் உங்களையும் திரும்ப திரும்ப எங்களால் காண முடியும் ஏனெனில் உங்களை காண்பது என்பது பிறப்பு இறப்பு எனும் சம்சார கடலிலிருந்து உங்களை ஏனெனில் நாங்கள் மீண்டும் மீண்டும் காண்போம் என்றால் பிறப்பு இறப்பு எனும் சம்சார கடலை மீண்டும் காண மாட்டோம் பொருளுரை பொதுவாக துன்பத்தில் உள்பவர்கள் செல்வம் வேண்டுபவர்கள் புத்திசாலிகள் மற்றும் கேள்வி உடையவர்கள் ஆகியோர்கள் பகவானை வழிபடுகின்றார்கள் அல்லது வழிபட துவங்குகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது தீயபடிகளில் முன்னேறிச் செல்லும் மற்றவர்கள் உயர்ந்த பதவிகளில் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மாயாசக்தியின் வழிநடத்தப்படுகின்றார்கள் என்பதன் காரணமாக அவர்களால் பகவானை அணுக முடியாது ஆகவே புண்ணியவான்களுக்கு ஏதேனும் துன்பமடைந்தால் அவர்கள் பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைவதை தவிர வேறு வழியில்லை எப்பொழுதும் பகவானின் தாமரை பாதங்களை நினைத்துக் கொண்டு இருப்பது என்பது பிரபு சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்கு தயாராவதை குறிப்பதாகும் ஆகவே பெயர் அளவிலான துன்பங்கள் இருந்தபடியிலும் கூட அவை வரவேற்கப்படுகின்றன பகவானுடைய பக்தர்களால் ஏனென்றால் பகவானை நினைவுபடுத்திக் கொள்வதற்கு அவை நமக்கு வாய்ப்பினை அளிக்கின்றன இதன் பொருள் முக்தி என்பதாகும் அறியாமை கடலை கடப்பதற்கு மிகவும் பொருத்தமானது என்று ஏற்றுக்கொள்ளப்படும் பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைந்தவர்களால் கன்றின் குளமின்படி தேக்கத்தில் உள்ள நீரை சுலபமாக தாண்டி விடுவதைப் போல சுலபமாக முக்தி பெற முடியும் இத்தகைய நபர்கள் பகவானின் உலகில் வசிக்கும் தகுதி பெற்றவர்களாக மாறுகின்றார்கள் ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து நிறைந்ததாக உள்ள இந்த இடத்தினால் அவர்கள் அடையக்கூடிய நன்மை எதுவுமே இல்லை இந்த ஜட உலகம் துன்பங்கள் நிறைந்த ஆபத்தான இடம் என்று பகவத்கீதையில் பகவானால் உறுதி செய்யப்படுகின்றது இது துன்பங்கள் நிறைந்த இடம் என்பதை அறியாத தாழ்ந்த புத்தி உள்ளவர்கள் அத்த துன்பங்களுடன் பொருந்தக்கூடிய திட்டங்களை தீட்டிக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வசிக்கப்பதற்காக திட்டமிடுகின்றார்கள் துன்பம் சிறிதும் இல்லாததும் ஆனந்தம் நிறைந்ததுமான பகவானின் வசிப்பிடத்தை பற்றிய தகவல்கள் அவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் இத்தகைய பௌதீக துன்பங்கள் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நிச்சயமாக நிகழப்போகின்றன எனவே இவற்றால் கலக்கமடையாமல் இருப்பது நிதான புத்தி உள்ளவர்களின் கடமையாகும் தவிர்க்கப்பட முடியாத எல்லா வகையான துரதிருஷ்டங்களையும் அனுபவிக்கும் ஒருவன் ஆன்மீக தொண்டுணர்விற்கு முன்னேற்றமடைய முயற்சி செய்ய வேண்டும் அதுவே மனித வாழ்க்கையின் முன்னேற்றமாகும் ஆன்மீகமான ஆத்மா எல்லா பௌதிக துன்பங்களுக்கும் அப்பாற்பட்டதாகும் எனவே பெயரளவிலான இந்த துன்பங்கள் பொய்யானவை என்று அழைக்கப்படுகின்றன இந்த புவி தன்னை விழுங்குவதைப் போல இந்த துன்பத்தினால் தான் கதறி அழுவதைப் போல ஒருவன் கனவு காண்கின்றான் உண்மையில் புலியும் இல்லை துன்பமும் இல்லை அது வெறும் கனவு மட்டுமே அதைப்போல வாழ்க்கையில் எல்லா துன்பங்களும் கனவுகள் மட்டும் என்று கூறப்படுகின்றது பக்தி துண்டின் மூலமாக பகவானுடன் தொடர்பு கொள்வதற்கு போதுமான அதிர்ஷ்டசாலியாக ஒருவார் இருப்பதானால் அது மிகப்பெரிய லாபமாகும் ஒன்பது வகையான பக்தி துண்டுகளில் ஏதேனும் ஒன்றினால் பகவானுடன் தொடர்பு கொண்டு இருப்பதானது பகவானை நோக்கிச் செல்லும் வழியில் முன்னோக்கி வைக்கப்படும் ஓரடியாகும் ஓமஞான திமிராந்தஷ்ய ஞானஞ்சன சலாகையா சக்சுரன் மிளிதம் ஏன தஸ்மே ஸ்ரீ குருவே நமக குந்திமுராணியுடைய பிரார்த்தனைகள் இங்கு தொடர்கின்றன குந்திமிரானுடைய பிரார்த்தனைகளில் மிக மிக முக்கியமான ஸ்லோகம் இது பக்தி என்றால் என்ன என்பதை பற்றிய லட்சணத்தை பக்தியுடைய லட்சணங்களை பக்தி என்றால் என்ன என்ற விஷயத்தை பொதுவான நபர்களுக்கு விளக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்லோகம் இது பௌதிக உலகத்தில் நாம் பலவிதமான விஷயங்களுக்கு விளக்கம் அளிக்கலாம் வேதங்களையே எடுத்துக்கொண்டாலும் கூட வேதத்தின்படி வேதத்தில் பயன்படக்கூடிய பலவிதமான வார்த்தைகள் வேத கலாச்சாரத்தின்படி வாழக்கூடிய பக்தர்களாகிய அல்லது ஞானிகளாகிய யோகிகளாகிய நாம் பயன்படுத்தக்கூடிய பல வார்த்தைகள் பலவிதமான முறையில் விளக்கப்படலாம் இன்றைய மனித சமுதாயத்தில் அதுபோன்ற வார்த்தைகள் அடிக்கடி பயன்படுத்தப்படாமல் இருக்கலாம் ஆனால் வேத கலாச்சாரத்தை ஓரளவுக்கு கடைபிடிக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் ஓரளவிற்கு நமக்கு தெரியும். உதாரணமாக கற்பு என்றால் என்ன? கண்டிப்பாக இந்திய கல்வி முறைகளில் வழிநடத்தப்படக்கூடிய அல்லது இந்திய கல்வி முறையில் கலாசாலைகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கோ மாணவிகளுக்கோ கற்பு என்றால் என்ன என்ற விஷயத்தை பற்றி ஓரளவிற்கு கூட விஷயம் தெரியாததாக இருக்கலாம். ஆனால் அடிப்படையான முறையில் இந்திய கலாச்சாரத்தில் வந்த எந்த ஆணுக்கும் பெண்ணிற்கும் கற்பு என்றால் என்ன என்பது ஓரளவிற்கு தெரியும். அதுபோல யோகம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, சாதுக்கள் என்றால் என்ன, பக்தி என்றால் என்ன, பக்தி என்றால் என்ன அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பேசும்போது நம்முடைய நான்கு சம்பிரதாயங்களுக்கு அப்பாற்பட்ட வெளிப்படையான முறையில் இந்த பாரத நாட்டிலும் சரி உலகத்தில் பல இடங்களிலும் சரி பக்தி மேலோட்டமான முறையில் கடைபிடிக்கப்பட்டாலும் கூட பக்தி என்பது மிக மிக ஆழமான விஷயம், மிக மிக நுணுக்கமான விஷயம். பக்தி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதே மிக ஆழமான விஷயம், அதை புரிந்து கொள்வது மிக மிக கடினமான விஷயம். நாம் நினைப்பது போல எளிதான விஷயம் கிடையாது. அதான் குந்திமுகராணி இதற்கு முந்தைய ஸ்லோகங்களில் பிரார்த்தனை செய்யும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிடுகின்றார். ததா பரமஹம்சானாம் முனிநாமமலாத்மனாம் பக்தி யோகம் இதான் அர்த்தம். பக்தி என்பது உண்மையில் இதயத்தில் எந்த விதமான களங்கங்களும் இல்லாத ஒரு அமலாத்மாக்களால் தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர பக்தி என்ற விஷயத்தை கட்டுண்ட ஜீவனால் புரிந்து கொள்ளவே முடியாது அப்படிங்கிறார். காரணம் பக்தி என்பது மிக உயர்ந்த விஷயம், சாதாரணமான விஷயம் கிடையாது. அமலாத்மனா இதயத்தில் எந்த விதமான மலங்களும் எந்த விதமான கர்ம வாசனைகளும் இல்லாத ஒரு நபரால் தான் பக்தி என்பதை என்னவென்றே புரிந்து கொள்ள முடியுமே தவிர தெரிந்து கொள்ள முடியுமே தவிர அதை கடைபிடிப்பது அதை பின்பற்றுவது பக்தியுடைய மிக உயர்ந்த விஷயத்தை அடைவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. பொதுவாக கட்டுண்ட ஜீவனானவன் இந்த உலகத்தில் இரண்டு விதமான முறையில் வாழ்க்கையை நடத்துகின்றான். புல இன்பத்திற்காக உலக இன்பத்திற்காக இந்த உலகத்தில் வாழக்கூடியவன் கட்டுண்ட ஜீவன். அவன் இரண்டு விதமான முறையில் இந்த உலகத்தில் வாழ்க்கையை நடத்துகின்றான். ஒன்று வேத கட்டளைகளின்படி வேத விதிமுறைகளின்படி புண்ணியமான முறையில் வாழ்ந்து உலகாதியமான இன்பத்தை அனுபவிக்க முயற்சி செய்கின்றான். அவன் புண்ணியசாலி. இரண்டாவது தரப்பில் உள்ளவர்கள் வேதத்துடைய விதிமுறைகளை மீறி தன்னுடைய ஏதேச்சியான முறையில் உலக வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகாதியமான இன்பங்களை அடைய முயற்சி செய்கின்றான். பொதுவாக இரண்டு விதமான நபர்கள் தான் உள்ளன, புண்ணியசாலிகள் பாவிகள். இரண்டு பேருடைய குறிக்கோளுமே உலகாதியமான இன்பங்களை அடைவது, உண்பது, உறங்குவது, இனப்பெருக்கம் செய்வது, தன்னைத்தானே பாதுகாப்பது, முடிந்தால் சொர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுவது, இதுதான் அவர்களுடைய குறிக்கோள். அப்ப இதுல வேதத்துடைய கட்டளைகளின்படி வேத விதிமுறைகளின்படி வாழக்கூடிய புண்ணியசாலி வேதங்களில் நம்பிக்கை உள்ளவன், வேதங்களுடைய விதிமுறைகளை விதித்த பகவான் மீது நம்பிக்கை உள்ளவன், இந்த பகவான் விதித்த இந்த வேத விதிமுறைகளை நான் பின்பற்றினோமானால் இந்த இன்பத்தை சரியான முறையில் அடைய முடியுங்கிற விஷயத்தை புரிந்து வேத முறைகளின் படி அவன் உலக இன்பத்தை அனுபவிக்க முயற்சி செய்கின்றான். அதான் புண்ணியசாலி. ஆனால் இந்திய சமுதாயத்தில் வாழக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் மேற்கத்திய கலாச்சாரத்துடைய ஆதிக்கத்தின் மூலமாக எப்படி வேண்டுமானாலும் உலக இன்பத்தை அடையலாம் என்று சொல்ல வாழக்கூடிய பாவிகளாக நாம் வாழ்கின்றோம். பலவிதமான விஷயங்கள் நம்ம சொல்லலாம். உலகாதியமான இன்பம் இனக்கவர்ச்சி ஆசை எடுத்துக்கொள்ளலாம். இனக்கவர்ச்சி ஆசை மனித சமுதாயத்தில் புறக்கணிக்கப்படவில்லை. நீ ஒழுங்கான முறையில் நேர்மையான முறையில் திருமணம் செய்து மனைவியையும் பாதுகாத்து ஒரு ஒழுக்கமான ஒரு முறையான ஒரு உதாரணமான உத்தம புருஷனாக கணவனாக வாழக்கூடிய நேரத்தில் இனக்கவர்ச்சி ஆசையை குடும்ப வாழ்க்கையில் அனுபவிக்க உனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது புண்ணியசாலி செய்யக்கூடிய முறை. இனக்கவர்ச்சி ஆசை எந்த முறையில் வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம். திருமண உறவிற்கு அப்பாற்பட்ட முறையிலும் அனுபவிக்கலாம். அதுக்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லை என்று முயற்சி செய்து திருமண வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் உலகாரியமான இனக்கவர்ச்சி ஆசை அனுபவிப்பது பாவிகள். அந்த விஷயத்தை செய்யக்கூடிய முறை. சொர்க்கலோகத்துக்கு செல்வது என்பது உனக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது வேத குறிக்கோள்களின்படி சாதுர்மாசி விரதத்தை சரியான முறையில் கடைபிடித்து அதற்குரிய யாக முறைகளை சரியான முறையில் கடைபிடித்தாயானால் கண்டிப்பாக மரணத்திற்கு பின்பு இந்த பௌதிகமான உடலை நீத்த பின்பு உன்னால் சொர்க்கலோகத்திற்கு ஏற்றம் பெற முடியும். இல்லை, வேத விதிமுறைகளை நான் கடைபிடிக்க மாட்டேன், செயற்கையான செயற்கை கோள்களை செய்வதன் மூலமாக நான் மேல் உலகங்களுக்கு வேற்றம் பெறுவேன், சந்திர மண்டலத்துக்கு செல்வேன் அல்லது வியாழனுக்கு செல்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை வந்து பாவிகள் செய்யக்கூடிய முறை. வர்ணாசிரம தர்ம விதிமுறைகளின்படி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உண்மையான சத்திரியனாக வாழ்ந்தால் சத்திரிய கடமைகளை சரியான முறையில் செய்தானால் பிராமண தர்மத்துடைய ஒழுங்கான விதிமுறைகளை கடைபிடிப்பானால் சூத்திர தர்மத்துடைய கடமைகளை ஒழுங்கான முறையில் கடைபிடித்தால் கூட போறோம், அவர் எங்க போவார்? மரணத்துக்கு பின்பு சொர்க்கலோகத்துக்கு செல்வார். இதுபோல செயற்கைக்கோள்கள் மூலமாக ஒருவன் வந்து சந்திர மண்டலத்திற்கோ வியாழ கிரகத்திற்கோ செல்வது சாத்தியமான ஒரு காரியம் கிடையாது. இப்ப இரண்டு விதமான நபர்கள் இருக்காங்க இந்த உலகத்தில். ஒன்று வேத, ஆனால் இரண்டு விதமான நபர்களுடைய குறிக்கோளும் இந்த பூ உலகத்துடைய இன்பங்களை அடைவது, உண்பது, உறங்குவது, இனப்பெருக்கம் செய்வது, தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வது, குடும்ப உறவினர்கள் கூட மிக சந்தோஷமான முறையில் இருப்பது, மிகப்பெரிய புகழ் இன்பத்தை அடைவது, பதவி இன்பத்தை அடைவது, இன கவர்ச்சி ஆசையை அனுபவிப்பது, மது அருந்துவது போன்ற இந்த சாதாரணமான விஷயங்கள், மற்ற இந்த குறிக்கோள்களும் கிடையாது. அதனால் ஒரு மனிதன் கட்டுண்ட ஜீவன் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் பக்தி பாதையை எப்படி தொடங்குகின்றான் என்றால், பக்தி பாதை என்றால் என்ன? ஜீவனானவன் இந்த பௌதிக உலகத்தில் பகவானை மறந்திருக்கின்றான். பகவான் மீது எந்த பகவானுக்கும் தனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதவனாக வாழ்கின்றான். உண்மையில் இந்த சம்பந்தம் உடைக்கப்பட முடியாத ஒன்று, முறிக்கப்பட முடியாத ஒன்று, வெட்டப்பட முடியாத ஒன்று. அந்த சம்பந்தம் இருக்கின்றது. இருந்தாலும் தற்காலிகமான முறையில் போதை மயக்கத்தில் உள்ள நபர் தற்காலிகமான முறையில் தன்னுடைய வீடு பற்றிய சிந்தனை இல்லாமல் எப்படி தெருவில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறானோ அதுபோல இவர் தற்காலிகமான போதை மயக்கத்தில் தனக்கும் வைகுண்டத்திற்கும் இடையுள்ள உறவினை, தனக்கும் பகவானுக்கும் இடையுள்ள உறவை மறந்தவராக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். போதை மயக்கத்தில் உள்ளவர் போதை தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணுவார்? கையில பணம் இருந்தால் மீண்டும் அமுதம் சிறப்பங்காடிக்கு செல்வார். கையில பணம் இல்லைன்னா மீண்டும் மீண்டும் மனைவிட்ட செல்வார், அது அம்மாட்ட செல்வார். அதுபோல இவர் போதை மயக்கத்தில் இங்கு இருக்கிறார். அதனால தனக்கும் பகவானுக்கும் இடையிலுள்ள உறவை மறந்தவராக இங்கு இருக்கிறார். அந்த உறவை பற்றி சிந்தனை இல்லாதவராக இருக்கின்றார். இந்த சிந்தனை பகவத்கீதையில் பகவான் சொல்றார், நான்கு விதமான முறையில பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்பு தன் மீது கட்டுண்ட ஜீவன் சம்பந்தத்தை ஏற்படுத்துகிறான் அப்படிங்கிறார். சதுர்விதா பஜந்தேமா ஜனா சுக்ருதினோ அர்ஜுனா. அடுத்து ஆர்த்தோ ஜிக்ஜாசுர அர்த்தார்த்தி ஞானிஜ பிரதர்சவ. நான்கு விதமான முறையில் உள்ளவர்கள், அதுவும் புண்ணியசாலிகள், இந்த வேத கலாச்சாரத்தை ஓரளவுக்கு கடைபிடித்தவர்கள், வேத கலாச்சாரத்தை கடைபிடிக்காத நபர்கள் கிடையாது, வேத கலாச்சாரத்தை கடைபிடித்த நபர்களுக்கு பகவான் மேல ஒரு நம்பிக்கை வருகின்றது. அவன் பகவான் கூட தன்னுடைய உறவை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கின்றான். முதல் முறை துன்பத்தில் ஆள்பவன். நீ வேதத்தில் உள்ள புண்ணியத்தை அடையக்கூடிய முறைகளை பின்பற்றினாலும் கூட ஏதோ ஒரு வகையில துன்பம் என்பது கட்டுண்ட ஜீவனை வந்து மூன்று விதமான துன்பங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து உன்னை தாக்கும். அதிலிருந்து எவனுமே தப்பிக்க முடியாது. மூன்று விதமான துன்பங்கள் இந்த உலகத்தில் மிக மிக கொடுமையானவை. எவ்வளவு பெரிய புண்ணியசாலியை கூட இந்த மூன்று விதமான துன்பங்கள் வந்து பாதிக்கும். தர்மரை விட புண்ணியசாலி யாராக இருக்க முடியும்? தர்மருக்கே அந்த குறிப்பிட்ட காலம் வரக்கூடிய நேரத்தில் வனவாசம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. திரௌபதியை விட புண்ணிய நபர் யார்? அவங்களுக்கே சோதனை ஏற்பட்டது. நலன் தயமந்தியை விட புண்ணியமான நபர்கள் யாருமே கிடையாது மகாபாரதத்தில். அவர்களும் வனவாசம் செல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. இப்ப இந்த மூன்று விதமான துன்பங்கள் இருந்து எந்த ஒரு நபருமே தப்பிக்க முடியாது. அப்ப இந்த மூன்று விதமான துன்பங்களை வேதத்தில் உள்ள கர்ம காண்ட புண்ணிய பகுதிகளின் படி தீர்க்க முடியாத நேரத்தில் ஒரு ஜீவாத்மாவன் சிந்திக்கின்றான், இந்த துன்பத்தை எப்படிதான் நீக்குவது? அங்கதான் துருவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை. துருவன் ஒரு சத்ரியனுடைய மகனாக வந்து பிறந்திருக்கிறான். அவனுடைய அப்பாவுடைய பெயர் உத்தனபாத மகராஜர். உத்தனபாத மகராஜருடைய மூத்த மகனாக பிறந்திருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கர்மகாண்டத்தின்படி, அந்த புண்ணியத்தின்படி ஒரு அரசனுடைய மூத்த மைந்தனாக அவன் பிறந்ததன் காரணமாக கண்டிப்பாக அரச பதவியை அடையக்கூடிய முழு தகுதியுடையவன் அவன். இஸ் கம்ப்ளீட்லி கேரண்டீட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் த கிங். ஆனா நடக்கல. அப்படி இருந்தபடியும் அவனால் அரசனாக மாற முடியவில்லை. உடனடியாக அரசனாக ஆவதற்கு வாய்ப்புகள் இருந்தது. தற்காலிகமான முறையில் அவனுடைய சித்தியுடைய சக்தி அவனுடைய சித்தியின் மீது கவரப்பட்டவராக மாறுகிறார் உத்தனபாத மகராஜர். அவருடைய சித்தியுடைய பேர் சுருசி, துருவனுடைய தாயுடைய பேர் சுனிதி. சுருசி, ருசினா ருசி, ருசி அதிகம். அவருக்கு யார் மேலதான் ருசி அதிகமாக இருந்தது? இளைய மனைவியின் மேலதான் அதிகமாக ருசி இருந்ததே தவிர மூத்த மனைவியின் மேல அதிகமாக என்ன இல்ல, ருசி இல்ல. அங்க ருசிக்கு பதிலாக என்னதான் இருந்தது? சுனிதி, நீதி தான் இருந்தது. அதன் காரணமாக அவர் இளைய மனைவியின் மூலமாக கவரப்பட்டதுனால ஒரு நாள் துருவனுடைய தந்தையுடைய உத்தனபாத மகராஜர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் துருவனும் அவனுடைய சித்தியுடைய மகனான இவருடைய தம்பியுமான உத்தமனும் இவருடைய துடையில ஏறி உட்கார முயற்சி பண்ணக்கூடிய நேரத்தில் முதல்ல உத்தமன் உட்கார்ந்திருக்கிறான், இவன் துருவனும் மேல ஏற முயற்சி பண்ணக்கூடிய நேரத்தில் அவனுடைய சித்தி அவனை கீழே இழுத்து பிடித்து வெளியில் தள்ளக்கூடிய நேரத்தில் அவருடைய தந்தையான உத்தனபாத மகாராஜர் அதுக்கு மறுப்பு எதுவும் தெரிவிக்கல, எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கல, துருவனை வந்து காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யல. அப்ப துருவன் இல்லத்துக்கு சென்று யோசித்து பார்க்கிறான், நான் உண்மையில இளவரசன், அரசனாக மாறுவதற்கு தகுதியுள்ளவன், இருந்தாலும் கூட என்னுடைய தந்தை எனக்கு செய்த அநீதி எதனால நடந்தது? அதான் மனிதனுடைய புத்திசாலி உள்ள மனிதன், எதனால எனக்கு மூன்று விதமான துன்பங்கள் நிகழ்கின்றன? நான் இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கலாம், இருந்தாலும் கூட தெருவில் எவரோ ஒருத்தர் வந்து என்ன வந்து அடிச்சிருந்தார், நடக்குதா நடக்கலையா? I am meant to give protection for all crores of people, but I am not getting protection. What is, why it is going on? How it is going on? எதனால் இது நடக்குது? நான் உலகத்துக்கே சிகிச்சை பார்க்கக்கூடிய, இந்த ஊருக்கே சிகிச்சை பார்க்கக்கூடிய மருத்துவனாக இருக்கிறேன், காய்ச்சலுக்கு மெடிசன் கொடுக்கிறேன், அல்லது வந்து வயிற்றுவலிக்கு மருந்து கொடுக்கிறேன், ஆனால் எனக்கும் வயிற்றுவலி வருது, எதனால் எதனால் நான் மூன்று விதமான துன்பங்களால் பாதிக்கப்படுகின்றேன்? I am a psychiatric doctor. மற்றவர்களுடைய பைத்தியங்களெல்லாம் நீக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சை நிபுணர், எனக்கே சில நேரம் பைத்தியம் பிடிக்கின்றது, எதனால? அப்ப இந்த மூன்று விதம், ஆசை ஏதோ ஒரு ஆசை, அப்ப இந்த மூன்று விதமான துன்பங்கள் எதனால என்ன பாதிக்குது? இதை சிந்திக்க வேண்டியவன் மனிதன். மூன்று விதமான துன்பங்கள் எல்லா நபர்களையும் பாதிக்கின்றது, அரசிலிருந்து ஆண்டி வரை பாதிக்குது. இணக்க வரட்சி ஆசை, நம்மை விது சுரகனா பிரபோன மகர் சேகங்கிறார் பகவான். படைப்பு கடவுளான பிரம்மா கூட இணக்கப்பட்ட ஆசையால் வந்து பாதிக்கப்படுகின்றார். இணக்கப்பட்ட ஆசை என்பது துன்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். இணக்கப்பட்ட ஆசை இதயத்தில் ஒரு மனிதனுக்கு நெருப்பை உருவாக்கி விடுகிறது. இதயத்தில் போய் தீய வச்சா எப்படி இருக்கும்? உன்னுடைய இதய குகையில நெருப்பு மூட்டப்படுகின்றது. நீ இணக்கப்பட்ட ஆசைக்கு உட்படும் போது, காமத்துக்கு உட்படும் போது, குரோதத்துக்கு உட்படும் போது, பொறாமைக்கு உட்படும் போது இந்த நெருப்பு வைத்தால் எப்படி இருக்கும்? அதுபோல மனிதன் துன்பப்படுகின்றான், காமத்தால், குரோதத்தால், இணக்கவர்ச்சி ஆசையால், பொறாமையால். இப்ப இந்த மூன்று விதமான துன்பங்கள் எதனால பாதிக்கப்படுகின்றன? அப்ப இவர் கேட்கிறார், இவர் பதவி அடைய வேண்டும், பதவி அடைய முடியவில்லை. உடனே அவருடைய அம்மாட்ட போய் கேட்கிறார், தனியாக அரண்மனையில் அந்த படத்தில் தன்னுடைய தாயிட்ட போய் கேட்கிறார், இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன? அவர் சொல்றார், இது போன்ற பிரச்சனைகளுக்கு அதான் சுனிதி வெளிப்படையான முறையில் ஒரு பெரிய சன்னியாசியாகவோ ஆச்சாரியராகவோ இல்லாவிட்டாலும் கூட ஒரு ஆன்மீக குருவிற்கு ஒப்பாக அவர் கருதப்படுகின்றாள். காரணம், சரியான யோசனை அவள் சொன்னால், இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு ஜீவனுக்கு முழுந்தற்கடவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கருணையை பெறுவது. காரணம், நீ புண்ணியசாலியாக கூட இருக்கலாம், உனக்கு அரசனாக பதவி அடைவதற்கு தகுதி கூட இருக்கலாம், ஆனால் கிருஷ்ணனுடைய கருணை இல்லாமல், முழுமுதற்கடவுடைய விருப்பம் இல்லாமல் உன்னால் அரசராக மாறுவது சாத்தியமான காரியம் கிடையாது. அதற்கு மாறாக ஒரு நபருக்கு புண்ணியமே இல்லாமல் கூட இருக்கலாம், அவன் பாவியாக கூட இருக்கலாம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தயவு அவனுக்கு இருந்தால், முழுந்திருக்கடவுடைய தயவு இருந்தால், அவனால் எல்லா விதமான உயர்ந்த பதவிகளையும் அடைய முடியும். ஆனால் பகவானுக்கும் ஜீவனுக்கும் இடையில் உள்ள இந்த சம்பந்தம் உள்ள பக்தி பாதை என்பது இந்த புண்ணிய பாவ தளத்திற்கும் அப்பாற்பட்டது. இந்த மூன்று விதமான துன்பங்களை நீக்கக்கூடிய ஒரே சக்தி உடையது. இருப்பினும் கூட தொடக்கத்தில் ஜீவன் வந்து இந்த நான்கு விதமான குறிக்கோளுக்காகத்தான் பகவான் போய் பக்தி செய்ய ஆரம்பிக்கின்றான். தன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, அவருக்கு அப்ப துன்பம், அந்த துன்பத்தை நீக்குவதற்காக அவர் அங்க வந்து பகவான் போய் வனத்துல போய் மதுவனம் சொல்லப்படுது, இன்னைக்கு விருந்தாவனத்தில் அந்த இடம் இருக்குது, யமுனை நதிக்கரையில் அவர் அங்க போய் பகவான் நினைத்து தவம் இருந்தார். கடைசியில் பகவான் சங்க சக்கர கதாயுததாரியாக சதுர்புஜ ரூபத்தில் அவருக்கு காட்சியளித்தார். மதுவனத்தில் பகவானை கண்ட பின்பு அவருடைய மனது மாறியது. மனது மாறி, ஓ பகவானே, நான் தயவு செய்து தற்காலிகமான முறையில் வெறும் புலன்பத்திற்காக நான் உன்னை வேண்டுவதற்காக இங்கு வந்துவிட்டேன், தயவு செய்து எனக்கு இந்த புலன்பு ஆசை வேண்டாம். காரணம், உன்னுடைய சம்பந்தத்தில் உனக்கு பக்தி செய்யக்கூடிய நேரத்தில் மனிதன் அடைய வேண்டிய இன்பம் வேறு, இது போன்ற தற்காலிகமான புலன்பு ஆசை கிடையாதுன்னு சொல்லி அவர் மீண்டும் திருந்தினார். இருந்தாலும் விஷயம் வந்து, கட்டுண்ட ஜீவன் முதல தன்னுடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக பகவான் போய் பிரார்த்தனை செய்கின்றான். இரண்டாவது விஷயம், செல்வத்தை வேண்டுபவர்கள், செல்வத்தை வேண்டுபவர்கள் நம்ம பார்க்கிறோம், திருப்பதி திருமலையில பார்க்கின்றோம். மக்கள் அங்க பகவானை பார்க்க போகக்கூடிய ஒரே விஷயம், பாலாஜி தரிசனம் செய்வதற்கு போகக்கூடிய மிக முக்கியமான விஷயம், செல்வத்தை அடைவதற்காக செல்கின்றார்களே தவிர பகவானை சந்தோஷப்படுத்துவதற்காகவோ பகவானை பக்தி செய்வதற்காகவோ கிடையாது. இப்படி அவருடைய பக்தி பாதை ஆரம்பிக்கின்றார். மூன்றாவது நபர்கள் உண்மையிலே புத்திசாலிகள், ஞானிகள். இந்த உலகம் என்றால் என்ன? இந்த உலகத்தை படைத்தவன் யார்? இந்த உலகத்தை படைத்த நபர் எங்கிருக்கின்றார், அவருக்கும் நமக்கும் இடையில் உள்ள சம்பந்தம் என்ன, இந்த உலகம் எப்படி இயங்குகின்றது, பகவானுடைய குணங்கள் என்னங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளும் முகமாக இந்த ஞானம். நான் உடல் அல்ல ஆத்மா, முக்தி என்பது பௌதிக ஆசை என்பது உலக வாழ்க்கையுடைய குறிக்கோள் கிடையாது, இந்த உலக இன்ப ஆசைகளிலிருந்து விடுவதுதான் வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்று தெரிந்து கொண்டு பகவானுக்கு பக்தி செய்யப்படுகின்றார். நான்காவது நபர்களும் அதே போல ஏறக்குறைய அதே போன்றவர்கள். இது போன்ற நான்கு விதமான நபர்கள் பகவானுக்கு பக்தி செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். நான்கு பேரும் ஆலயங்களுக்கு செல்கின்றார்கள், ஜபம் செய்கின்றார்கள், பகவானுடைய நாமத்தை ஏகாதசி விரதம் இருக்கின்றார்கள், அல்லது புண்ணிய சத்திரங்களுக்கு செல்கின்றார்கள், ஒழுக்கமான முறையில் வாழ்க்கையை நடத்துகின்றார்கள், பகவானுடைய படத்தை வீட்டில் வைத்திருக்கின்றார்கள், பகவானுடைய விக்கிரகத்தை வழிபடுகின்றார்கள், வேதங்கள் படிக்கின்றார்கள், மகாபாரதம் படிக்கின்றார்கள், ராமாயணம் படிக்கின்றார்கள், குருதீட்சை கூட வாங்கியிருக்கலாம், ஸ்ரீமத் பாகவதம் கூட படிக்கலாம். ஆனால் சுத்த பக்தி என்பது இதற்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். மேலோட்டமானவர்கள் அவர்களும் இந்த காரியத்தை தான் பண்றாங்க. துருவனும் தபஸ் செய்தார், நம்மளும் தபஸ் செய்யறோம். திருப்பதி பாலாஜிக்கு செல்லக்கூடிய நபர் அவரும் செல்றார், நம்மளும் அதே கூட்டத்தில் திருப்பதி பாலாஜியை தரிசனம் பண்ண போறோம். ஜென்மாஷ்டமி விழாவில் நம்மளுடைய பக்தர்களும் இருக்கிறாங்க, மற்ற பக்தர்களும் வருகிறாங்க, பொதுமக்களும் வருகின்றார்கள். ஆனா மனம், ஆட்டிடியூட், மனோபாவனை வித்தியாசமானது. அங்கு பொதுவாக பக்தி செய்யக்கூடிய வரக்கூடிய நபர்கள் ஜென்மாஷ்டமிக்கு ஏராளமான நபர்களும் ஆகிறோம். பகவானை வந்து தரிசனம் பண்றது, பிரசாதம் வாங்குவது, அவருடைய மனோபாவனை என்னவென்றால், அவர்களை பாராட்டப்பட வேண்டியவர்கள் சாதாரணமான மக்களை விட, ஆனால் அவருடைய மனோபாவனை என்னவென்றால், இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பகவானை தரிசனம் செய்வதன் காரணமாக வாழ்க்கை முழுவதும், இந்த வருடம் முழுவதும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய பிரார்த்தனை. ஆனா பக்தனுடைய, சுத்த பக்தனுடைய பிரார்த்தனை, சுத்த பக்தியை ஆசைப்படக்கூடியவருடைய பிரார்த்தனை கூட அது கிடையாது. நம்ம சுத்த பக்தர்கள் கிடையாது, ஆனா சுத்த பக்தியை ஆசைப்படக்கூடியவர்கள். சில பிரபா ஒரு புரோகிதர் எழுதுறார், a person, even though he may not be a pure devotee, but if he is aspiring to become a pure devotee, can be also considered as a pure devotee. சுத்த பக்தியை அடைய வேண்டும்ங்கிற எண்ணத்தோட நமக்கு இதயத்தில் இன்னும் பலவிதமான களங்கங்கள் இருந்தாலும் கூட, இன்னும் பலவிதமான பலகீனங்கள் இருந்தாலும் கூட, ஆச்சாரியர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பாதையை சரியான முறையில் கடைபிடித்து சுத்த பக்தி தான் என்னுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்று முயற்சி பண்ணக்கூடிய இஸ்கான் பக்தர்களும் சிறில பிரபுபாதருடைய கண்ணோட்டத்தில், கிருஷ்ணருடைய கண்ணோட்டத்தில் சுத்த பக்தர்கள் தான். பட் அதனால என்ன இருந்த சுத்த பக்தர் நான் மாறிட்டேன்னு சொல்லி தலவுப்புற நிற்காதீங்க. தட்ஸ் சம்திங் டிஃபரெண்ட். From the point of view of Krishna, he is appreciating with sincerity. Na sudha bhakti adai vendum solli nee aasapadada ena na idayathula balaginangal irukke sudha bhaktiye vandu adayavillai guru krishna de kriyala arayikudi oru sthanathula nee irukra appo sudha bhakti endru enna ipdi inda naangu idumana thalangalume kediyadu bhagavan unakku sila nerangalla ulagaariyamana inbangala kudukalam sila nerangalla ulagaariyamana kashtangala kudukalam. இந்த இரண்டு விதமான விஷயங்களையும் உனக்கு பற்றுதல் இல்ல, உன்னுடைய ஒரே பற்றுதல் அந்யாபிலாசிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் ஆணுல்யேன கிருஷ்ணான் சீலனம் பக்தி உத்தமக. பகவான் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துவது மட்டும்தான் அவருடைய ஒரே குறிக்கோளை தவிர, குரு கிருஷ்ணருடைய குறிக்கோள்களுக்காக, அவர்களுடைய சந்தோஷத்துக்காக, மகிழ்ச்சிக்காக பாடுபடுவது மட்டும்தான் அவருடைய ஒரே குறிக்கோளை தவிர, இந்த பக்தர்களுக்கு உலகத்துடைய உலகாதியமான இன்பங்களிலேயும் பெரிய கவர்ச்சி எதுவும் கிடையாது, உலகாரியமான துன்பங்களையும் எந்த விதமான ஒரு வருத்தமும் கிடையாது. பல நேரங்களை பார்க்கலாம், பகவத்கீதையில் பகவான் முதலே அதை பயங்கரமான முறையில் கண்டனம் பண்றார். அழக்கூடிய நபர்கள் இந்த உலகத்தில் பகவான் வலிமையான முறையில் கண்டனம் பண்றார். அப்படிதான் பகவத்கீதையில் முதலே சொல்றார், அர்ஜுனா மிகப்பெரிய அறிவாளியை போல பேசக்கூடிய நீ வந்து தேவைப்படாத விஷயத்துக்காக அழுகின்றாய் சொல்றார். அது பெண்கள்கிட்ட பல நேரங்களில் பார்க்கலாம், ஆண்கள்கிட்ட இந்த காலத்தில் பார்க்கலாம், தேவையில்லாத விஷயத்திற்காக போட்டு அழுவாங்க, வருத்தப்படுவான். கர்ச்சி தொலைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு அழுகை, சமையல் பண்ற பாத்திரம் தொலைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு அழுகை, குழந்தையுடைய சட்டை தொலைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு அழுகை, பொட்டு தொலைஞ்சிருச்சுன்னா ஒரு அழுகை, டிவி பாக்குற நேரத்தில் கரண்ட் போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு அழுகை, சாண்டிங் பேக் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு அழுகை. சாண்டிங் தானே பண்ண, தொலைஞ்சு போட்டா தொலைஞ்சு போகுது, உட்காந்து சாண்டிங் பண்ண வந்தா வருதுலாம் போகுது, அழுகை அழுகை. காரணம் தேவையில்லாமல் அஞ்சானத்தால் வந்து அழகு, சிறு சிறு விஷயங்களுக்காக அழக்கூடிய குணம், வருத்தப்படக்கூடிய குணம். இப்படி நடந்துவிடணும்னு யோசித்தேன், இப்படி நடந்து விட்டேன். காரணம் நீ எப்படி உலகத்தில் எல்லா விதமான விஷயங்களும் கடைசியில் பகவானுடைய கட்டுப்பாட்டில் நடக்குது. பகவான் சொல்லார், இந்த உலகத்தில் எல்லா விதமான விஷயங்களும் நான்கு விதம் ஐந்து விதமான முறையில் நடக்குதுங்கிறார். ஒன்று ஜீவனானவன் ஆசைப்படுதான் ஒரு விஷயத்தை அடைவதற்கு, அதுக்கு பகவான் மாயசக்தி மூலமாக ஏற்பாடு செய்கிறார். இதயத்தில் ஜீவன்களுடைய இதயத்தில் வந்து அதுக்கு வந்து பரமாத்மா மூலமாக அதுக்கு வந்து அவர் வந்து அனுமதி கொடுக்கின்றார். கடைசியில பகவானுடைய தயவும் பகவானுடைய அனுமதியும் அங்க இருக்கும்போது அந்த விஷயம் நடக்குமே தவிர இல்லாச்சும் எந்த ஒரு விஷயமே வந்து நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா நம்முடைய பெரிய முயற்சிக்கு பின்பும் இந்த உலகத்துல ஒரு விஷயம் நடக்கலன்னு சொன்னா அதுக்காக வேண்டிய அழ வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. காரணம் விஷயம் வந்து கடைசியில ஜனசிய மோகோயம் அகம் அமேதி, என்னால் அந்த விஷயம் நடக்கும்னு சொல்லி நீ வருத்தப்பட்டால் தான் அழ வேண்டுமே தவிர இல்லாவிட்டால் வருத்தப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பக்தர்களோடு இதில் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அர்ஜுனனுக்கு பகவான் ஒரு விஷயம் மூலமாக அந்த விஷயத்தை போதிக்கிறார். அர்ஜுனன் சத்ரியன், பகவானுடைய பக்தன் தான். இப்ப சத்ரியனுடைய பொதுவான மனோபாவனை எப்படி இருக்கும்னா, ரக்ஷஷ்யாசி, என்னால என்னையும் காப்பாற்ற முடியும் மற்றவர்களையும் காப்பாற்ற முடியுங்கிற ஒரு சிறு அகந்தை உள்ளவன் சத்ரியன். இப்ப துவாரகாவில கிருஷ்ணர் வாழக்கூடிய நேரத்தில், அர்ஜுனன் வாழக்கூடிய நேரத்தில், ஒரு பிராமணனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்துமே வந்து எப்பொழுதும் இறந்து கொண்டே இருக்கு. பிராமணனுடைய மனைவி குழந்தைகள் வந்து பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தை பூமியை தொட்டவுடனேயே வந்து இறந்துருது. உடனே ஒரு நாள் அந்த பிராமணன் தெருவில் வந்து மிகப்பெரிய முறையில் கத்தி சொல்றான், இந்த நாட்டில் சத்திரியர்கள் யாருமே கிடையாதா, என்னுடைய குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய சக்தி எந்த சத்திரியனுக்கும் கிடையாதா, சத்திரியனை வந்து இந்த மாதிரி வந்து அவமானப்படுத்துற மாதிரி பேசினா உடனே அவருக்கு கோபம் வரும். உடனே அவருக்கு மிகப்பெரிய கோபம், அர்ஜுனனுக்கு மிகப்பெரிய கோபம். உடனே அர்ஜுனன் உடனே மேகமா போய் சொல்றார், உன்னுடைய குழந்தைகளை கண்டிப்பாக நான் வந்து காப்பாற்றுவேன். உடனே அவனுடைய மனைவி கர்ப்பவதியாக இருக்கிறா. உடனே கர்ப்பவதியான அந்த பிராமணனுடைய மனைவி வாழக்கூடிய அந்த இல்லத்தை சுற்றி அம்புகளால் ஒரு மிகப்பெரிய கோட்டையை உண்டாக்குறார் அர்ஜுனன். அங்கு அவர் வந்து இரவும் பகலுமாக காத்திருக்கிறார் அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக. வழக்கம் போல குழந்தை பிறக்குது, பிறக்கும்போது குழந்தை பிறக்கும்போது சத்தம், அழுது சத்தம் கொடுக்குது. உலகத்தில் அனைவருமே பிறக்கக்கூடிய முறை அதுதான். மிகப்பெரிய சிரிப்பு நடிகர் கூட அழுது கொண்டுதான் பிறப்பார் இந்த உலகத்தில். அப்படி பிறக்கக்கூடிய நேரத்தில் அழுது பிறக்குது. உடனே இவருக்கு சந்தோஷம், குழந்தை உயிரோடு பிறக்குன்னு சொல்லி. ஆனால் அடுத்த நிமிடம் குழந்தை பூமியை தொட்ட உடனே மீண்டும் இறந்து போகுது. உடனே அவன் வந்து வெளியில் வந்து கத்துறான், பிராமணர் வந்து கத்துறார், நீ என்ன சத்திரியன், உன்னுடைய வாக்குறுதியை உன்னால் காப்பாற்ற முடியல, மிகப்பெரிய புகழ்பெற்ற வில்லான காண்டிபத்தை நீ ஏந்தியவன், நீ உன்னால் என்னுடைய குழந்தையை காப்பாற்ற முடியலன்னு அர்ஜுனனுக்கு அவமானம் தாங்க முடியல. ஜனசீ மோகோயும் அகம்மமேதி கர்த்தாக மன்னியரே, நான் என்னால் காப்பாற்ற முடியுங்கிற எண்ணத்தில் அன்றைக்கு இருந்தார். கிருஷ்ணர் அங்க பார்த்துட்டே இருக்கிறார். கிருஷ்ணர்கிட்ட அவர் எந்த விதமான விஷயத்திலையும் வந்து கலந்து ஆலோசிக்கல. உடனடியாக என்ன நடக்குது, அவமானம் தாங்க முடியாம தன்னால பிராமணுடைய குழந்தையை காப்பாற்ற முடியலங்கிற எண்ணத்துல ஒரு மிகப்பெரிய நெருப்பை வளர்த்து அது உள்ளுக்கு விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக்கொள்ள முயற்சி செய்கின்றான் அர்ஜுனன். போய் கிருஷ்ணர் போய் கைப்பிடிச்சுக்கிற, என்னப்பா நடந்துச்சு, ஏன் இப்படி வந்து தற்கொள்ளலாம் பண்ற, பொண்டாட்டி இருக்கு, புள்ள இருக்கு, அழகான மனைவி திரௌபதி இருக்கிறா, ஊருக்கு போனவங்கள்லாம் அவனுக்கு ரெண்டு மூணு மனைவிகள், சந்தோஷமாக வாழ்ந்து சாப்பிட்டு வாழ்றதை விட்டுட்டு ஏன்பா அப்படி கஷ்டப்படுற, தற்கொலைலாம் பண்ண போய் நிற்கிறியப்பா, காதல தோல்வி அடைந்தவன் தான் தற்கொலை பண்ணுவான். உன்னையோ காதலிப்பதற்கு பலவிதமான பெண்கள் இருக்கிறாங்க. உலகத்தையே ஆளக்கூடிய தர்மருடைய தம்பி உனக்கு, உனக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, சாப்பாட்டுல பிரச்சனையா, பொருள்ல பிரச்சனையா, வீரத்துல பிரச்சனையா, உதவுவதற்கு நான் இருக்கிறேன், எதுக்காக தற்கொலை பண்ண போய் நிற்கிற அப்படிங்கிறார். அவன் செய்த தப்பு என்ன, அவன் பகவான் அங்க கேட்டுக்கலாம், பகவான் துவாரகால் இருக்கிறார், பகவான் இது என்ன பிரச்சனை, காப்பாற்றக்கூடியவன் நான் கிடையாது, காப்பாற்றக்கூடிய யாரும் படைப்பு கிடையாது, காப்பாற்றக்கூடிய கிடையாது, மகாவிஷ்ணு தான் காப்பாற்ற வேண்டிய கடமை, நீர் தான் காப்பாற்ற வேண்டும், நீர் அப்படி கேட்டிருக்கலாம். அவர் அங்க கேட்கல, அவர் தானாகவே முயற்சி செஞ்சார். காரணம் இது போல சூக்ஷமான விஷயம், பக்தி என்பது மிக சூக்ஷமான விஷயம். ரக்ஷஸ்யாசி விஸ்வாசோ கோப்திருப்தே வரணம் ததா, காப்பாற்றக்கூடிய சக்தி கிடையாது யாருக்கு தான் இருக்குது, பகவானுக்கு தான் இருக்கு. அதனால்தான் பக்தர்கள் இரண்டு விதமான விஷயங்கள் கலங்குவதில்லை, ஒன்று துன்ப நேரத்தில் அழுவதும் கிடையாது, பயப்படுவதும் கிடையாது, பயப்படுவதும் கிடையாது. பக்தர்கள் பயப்படுவாங்கன்னா எதற்காக பயப்படலாம்னா, பக்தி கெட்டு போயிருமே பயப்படலாமே தவிர தங்களுடைய உடலை பாதுகாப்பதற்கோ, தங்களுடைய செல்வத்தை பாதுகாப்பதற்கோ, தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கோ பயப்படக்கூடியவன் பகவானுடைய பக்தன் கிடையாது. துர்வாசமுனி தான் அங்க பயப்பட்டாரே தவிர அம்பரீஷ் மகாராஜர் அன்னைக்கு பயப்படல. காரணம் துர்வாசன் அம்பரீஷனை கொள்வதற்காக ஒரு நெருப்பு பூதத்தை ஏந்தி விடுதார். ஏவி விடக்கூடிய நேரத்தில் நெருப்பு பூதம் அம்பரீஷ் மகாராஜரை கொள்வதற்காக மிக வேகமான வேகத்தில் வருது. ஆனால் அம்பரீஷ் மகாராஜர் பகவான் இருந்து தன்னை காப்பாற்றுவதற்காக வேண்டல, அவர் கூப்பிய கரங்களோட அவர் வேண்டி நிற்கிறார். அந்த நெருப்பு பூதத்தை பார்த்து வேண்டி நிற்கிறார். நெருப்பு பூதம் விருப்பம் இருந்தால் என்னை கொல்லட்டும், விருப்பம் இல்லாவிட்டால் என்ன கொல்லண்டா, அது பகவான்டைய கையில் இருக்குன்னு சொல்லி துணிச்சலான முறையில் இருக்கிறார். அதான் அபயம் சத்த சம்சுத்தீர். அந்த அபயம் பயமின்மைங்கிற அந்த குணம் சம்சுத்தீர், இதயம் வந்து நம்முடைய அகங்காரத்திலிருந்தும் மூன்று விதமான குணங்கள் இருந்தும் விடுபட்ட நேரத்தில் தான் அந்த பயமின்மையை நம்மளால கொண்டு வர முடியுமே தவிர அதற்கு முன்பு அந்த பய உணர்ச்சி பயமின்மையை வந்து நம்மளால கொண்டு வர முடியாது. பய உணர்ச்சியின் காரணமாக தான் இந்த உலகத்தில் மனிதன் வந்து தேவைக்கு அதிகமாக செல்வத்தை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான். தேவையான செல்வம் வாழ்க்கையில் உண்ணணும், உறங்கணும், இணக்கவிரிச்சி ஆசை கொஞ்சம் போல இருக்குது, மரணம் அடைய போறோம், வாழ்க்கையில் தேவையில்லாமல் செல்வத்தை சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? தேவையில்லாமல் குடும்பத்தை விருத்தி செய்வதில் அவசியம் என்ன? பன்றிகளுக்கு கூட ஏராளமா குட்டிகள் இருக்கு, அந்த பன்றி குட்டிகள் அனைத்தாலையும் பன்றியை வந்து மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியுமா? முடியாது. தேனிக்கு கூட பெரிய ராஜ்யமே இருக்கு, அந்த தேனி ராஜ்யத்தில் ராணி தேஜியா ராணி தேனியாலோ ராஜா தேனியாலோ தன்னை வந்து மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியுமா? செல்வமோ வீரமோ பதவியோ மனைவியோ மக்களோ குழந்தைகளோ அனைவர்களுமே நம்மளை வந்து இந்த மரண பயத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு சக்தி இல்லாதவர்கள். இது புரியாத ஜீவன் பய உணர்ச்சியின் காரணமாக எல்லா விதமான விஷயங்களையும் சேர்த்து வைக்க ஆசைப்படுகிறான். இப்ப சுத்த பக்தி என்பது இந்த எல்லா விதமான பய உணர்ச்சிக்கும் அப்பாற்பட்டு இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த உலகாரியமான இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டு கிருஷ்ணரை மட்டும் சந்தோஷப்படுத்தக்கூடிய குறிக்கோளோடு குருவை மட்டும் சந்தோஷப்படுத்தக்கூடிய குறிக்கோளோடு செயல்படக்கூடியது, அது பேர் தான் சுத்த பக்தி. அந்த பக்தியை வாழ்ந்தவர்கள் பாண்டவர்கள். அதனாலதான் உலகத்திற்கே அவர்கள் அரசர்களாக இருந்த பொழுதிலும் கூட ஒரு வனத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட பொழுதிலும் கூட பகவான் ஒரு முறையும் பிரார்த்தனை செய்யவில்லை, பகவானே நாங்கள் உன்னுடைய பக்தர்களாக இருந்தோம், எதனால எங்களை உலகத்துடைய அரச பதவியிலிருந்து எங்களை கீழே இழுத்து விட்டு மீண்டும் வனத்திற்கு செல்ல வைத்தாயின்னு சொல்லி பகவான் போய் அவர்கள் முறையிடவில்லை, கதறவில்லை, அளவில்லை. இட் இஸ் நோ கம்ப்ளைண்ட். ரோபா சொல்லார், இவ் ஒன் டஸ் நாட் கம்ப்ளைண்ட், இட் மீன்ஸ் ஹீஸ் அ பியூர் டிவோட்டி. எல்லா விதம் காரணம் அவங்களுடைய மனது இந்த உலகத்தில் இல்லை. சவைமன கிருஷ்ண பதார விந்தையோர், இதற்கு மாறாக வெளிப்படையான முறையில் உண்பது உறங்குவதை ஏம்பரக்கம் செய்வது உலகாதியமான விஷயங்களில் ஈடுபட்டிருந்த பொழுதிலும் கூட பக்தனுடைய இதயமானது மனதானது எப்பொழுதும் பகவானை பற்றிய சிந்தனையிலே இருப்பதனால இது போன்ற விஷயங்கள் அவனும் பாதிப்பதில்லை. நம்முடைய மனது பாதிக்கப்படுவதற்கு காரணம் நம்முடைய உணர்வுகள் சிந்தனைகள் இன்னும் முழுமையான முறையில் கிருஷ்ண உணர்வுல ஆழ்ந்திருக்கவில்லை. கிருஷ்ண உணர்வு நம்முடைய சிந்தனைகள் ஆழ்ந்திருந்தால் கோஸ்வாமிகளைப் போல நித்ராஹார விஹாரஸ்ய விஜிதவ் விஜிதவ் என்பது ஜெயிப்பது. அவர்கள் எப்பொழுதும் கிருஷ்ண உணர்வுல இருந்ததுனால உறக்கம் அவர்களை ஜெயிக்கல, அதற்கு மாறாக உறக்கத்தை அவர்கள் ஜெயித்தார்கள். நம்மளை பார்க்கலாம், தனி அறையில் ஒரு பக்தனை வைத்து ஒரு மாலை ஜெபம் பண்ண சொல்லுவோம், ஏன்னா 10 நிமிஷம் கழிச்சு அந்த அறைவளுக்கு போய் பாரு படுத்திருப்பாரு. ஒரு மாலை கரெக்டா 10 நிமிடங்கள் போய் கதை பிரபு எப்படி என்ன பண்றீங்க பிரபு உறங்கிட்டு இருப்பார். உறக்கம் நம்மளை ஜெயிக்குது. பிரசாதம், பிரசாதம் உண்பது கூட பிரசாதத்தை பகவான மதிப்பதற்காக உண்ணலாம், பட் உண்பது ஆகாரம் எப்பொழுதுமே நம்மள அதிகமான உணவு உண்ணணும், அத்தியாகாரா ஏராளமான விஷயங்களை சாப்பிடணுங்கிற எண்ணம் நம்முடைய உணர்வுல இருப்பதன் காரணமாக நமக்கு நேரமும் கிடையாது காலமும் கிடையாது. இரவு 12 மணிக்கு பிரசாதம் கொடுக்கப்பட்டால் கூட உண்பதற்கு நம்ம வந்து தயார். கோர்ஸ் ஒரு வகையில் உண்ணணும், மதிப்பு கொடுக்க வேண்டும், பட் அதுக்காக பிளேட் நிறைய சாப்பிடக்கூடாது. நைட்டு 12 மணிக்கு நம்முடைய உணர்வுகள் கிருஷ்ண உணர்வுல இல்லை, அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம இன்பத்தாலும் துன்பத்தாலும் மீண்டும் மீண்டும் பாதிக்கப்படும். அதற்கு மாறாக பக்தனானவன் தன்னுடைய வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் கிருஷ்ண உணர்வை அதிகரிப்பதற்காக வந்து ஆசைப்பட வேண்டும். அதுதான் சுத்த பக்தனுடைய மனோபாவனை. கிருஷ்ண உணர்வை அதிகரிப்பது என்றால் எப்படின்னா அதிகமாக கிருஷ்ணரை பற்றி பேசுவது, கிருஷ்ணரை பற்றி கேட்பது, கிருஷ்ணனுடைய நாமங்களை அதிகமான முறையில் சொல்வது எப்படி, குரு கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துவதற்காக இன்னும் ஏராளமான சேவைகள் செய்வது எப்படி, இன்னும் உலகாரியமான இன்ப துன்பங்களை வந்து வெறுப்பது எப்படி, அதை பொருட்படுத்தாது எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வாழ்க்கையில கிருஷ்ணோணர்வு சம்பந்தமான விஷயங்களையே அதிகரித்துக் கொண்டு செல்ல வேண்டுமே தவிர இந்த உலகாயுமான விஷயங்களால கட்டுப்படுத்தப்படக்கூடாது. அப்பதான் நம்மளால சுத்த பக்தியை வந்து அடைய முடியும். பாண்டவர்களைப் போல பாண்டவர்கள் உலகாதியமான விஷயங்களால கட்டுப்படுத்தப்படல. திரௌபதிக்கு அவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட்டது, அவர்கள் போய் பகவான் போய் சொல்லல, பகவானை எதற்காக என்ன மாதிரி அவமானப்படுத்துறீங்கிறவர்கள் ஒருவரையும் கேட்கல. அதான் சுத்த பக்தியுடைய லட்சணம். அப்பதான் நம்மளால சுத்த பக்தி அடைய முடியும். இங்க குந்தி மகராணி அதற்கெல்லாம் மேல போய் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, உண்மையில வந்து எனக்கு இன்பங்கள் வரலாம் துன்பங்கள் வரலாம், அதை நான் பொருட்படுத்தாமல் பக்தி செய்வேன்னு கூட ஒரு வரத்தை கேட்கல, துன்பங்களை தயவு செய்து எனக்கு கொடுன்னு சொல்லி பகவான்கிட்ட வேண்டாங்க. இது உண்மையிலே நம்ம யாருமே கேட்க மாட்டோம். நம்ம பிரார்த்தனை செய்வோமா, ஹிரண்யகசிபு மாதிரி எனக்கு ஒரு அப்பா வேணும், அப்பதான் நல்லா பக்தி பண்ணுவேன். அப்புறம் சொல்ல மாட்டோம். அது ஒரு மிகப்பெரிய அரக்கி, அவள் எனக்கு மனைவியாக வர வேண்டும், அங்கேயும் நான் பக்தி பண்ணி காப்பேன் சொல்ல மாட்டோம். அது மிகப்பெரிய அரக்கர்கள் குடும்பத்தில் பிறப்பேன், அப்பவும் எனக்கு பக்தி செய்து காப்பேன் அப்படி சொல்ல மாட்டோம். எனக்கு தினசரி வந்து 8 மணி நேரம் தான் சேவை கொடுக்காங்க, 16 மணி நேரம் சேவை கொடுக்குற ஒரு டெம்பிள் பர்சன் கிடைக்கணும். ரெண்டு நேரம் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க, ஒரு நேரம் பிரசாதமே கொடுக்க கூடாது, எனக்கு பிரசாதம் கொடுக்கவே மறந்துடணும். கஷ்டம், கஷ்டத்தை கொடுக்கணும். எப்பவும் என்னுடைய பக்தர்கள் என்னுடைய குரு என்ன திட்டிக்கிட்டே இருக்கணும், அப்பெல்லாம் பிரார்த்தனை பண்ண மாட்டேன். நம்முடைய குரு எப்பொழுதும் நம்மளை திட்டிக்கிட்டே இருந்தாருன்னா அது மிகப்பெரிய கருணை, பட் நம்ம அதுக்கு தயாரா இல்லை. நம்முடைய குரு நம்மளை திட்டாததுக்கு காரணம் நம்ம சுத்த பக்தனானு மாறல, அந்த காரணம் கிடையாது. நம்ம திட்டம் வந்து வாங்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு வரவில்லை. நம்ம யோசிக்கலாம், பல நேரங்களில் நமக்கு கஷ்டங்களே வரல, பக்தியில் உண்மையில் இருந்து நமக்கு கஷ்டங்களே வரல. இதுவரைக்கும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், சாதனா பக்தர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், நம்முடைய பழைய கர்மங்களால் வந்த கஷ்டங்கள். நமக்குன்னு கர்ம வாசனைகள் இருக்கு, கோடிக்கணக்கான பிறவிகளில் கோடிக்கணக்கான தவறுகள் செய்திருக்கிறோம், பாபங்கள் செய்திருக்கிறோம், அதனால நமக்கு பிறகு கஷ்டங்கள் வருது. நம்ம வந்து சில நேரங்களில் மோசமான குடும்பங்களில் பிறந்திருக்கலாம், ஏழையான தாய் தந்தையருக்கு பிறந்திருக்கலாம், அல்லது வந்து பக்திக்கு அனுகூலம் இல்லாத ஒரு மனைவிக்கு கணவனாக மாறியிருக்கலாம், அல்லது பக்திக்கு அனுகூலம் இல்லாத ஒரு கணவன் அடைந்திருக்கலாம், அல்லது வந்து நமக்கு போதுமான அளவுக்கு கல்வி அறிவு இல்லாமல் இருக்கலாம் அந்த பக்தியில முன்னேறுவதற்கு. இதற்கெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நம்முடைய பழைய கர்மங்கள், நம்முடைய பழைய கர்ம வாசனைகளால நமக்கு பக்திக்கு அனுகூலம் இல்லாத சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். இந்த கர்மங்கள் என்னைக்கு நீங்குவதோ அன்னைக்கு உண்மையில எல்லா விதமான சூழ்நிலைகளுமே அனுகூலமான சூழ்நிலைகளா மாறிவிடும். ஒன்னும் பெரிய கஷ்டம் எதுவுமே கிடையாது, காரணம் கிருஷ்ணனோட நேரடியான முறையில் உறவாட முடியும், குரு கூட நேரடியான முறையில் உறவாட முடியும். இப்ப கிருஷ்ணன் கூட நேரடியான முறையில் உறவாடிய பின்பும் துன்பங்கள் வருது அப்படின்னா, கிருஷ்ணன் கூட நேரடியான முறவாடல பாண்டவர்கள் உரையாடுறாங்க, கிருஷ்ணர் எல்லா விதமும் மிக மிக சுத்தமானவர். இப்ப கிருஷ்ணன் கூட நேரடியான முறையில் உறவாடக்கூடிய பக்தர்களும் எல்லா விதமான அஸ்தங்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள், அவங்ககிட்ட கர்ம வாசனைகளே கிடையாது. அவர்களுக்கும் மீண்டும் துன்பம் வருதுன்னா இரண்டு விதமான காரணங்கள், ஒன்று கிருஷ்ணனுடைய சுய இச்சையால் லீலைக்காக, இல்லாவிட்டால் அந்த பக்தர்கள் பக்தியில வந்து என்ன விருப்பப்படுறாங்க, இன்பத்துக்கு பதிலாக துன்பத்தை விருப்பப்படுறாங்க, இன்பத்தை விருப்பப்படலை. அதுதான் பக்தியுடைய மிக உயர்ந்த லட்சணம். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஒரு ஆச்சாரியர் இருந்தார், அவர் மிகப்பெரிய குரு ஆச்சாரியர். அவர் ஆதிசேஷனுக்கு தினசரி நைவேத்தியம் பண்ணும்போது நைவேத்தியம் பண்ணாமல் அது என்ன பண்ணுவார்னா, தினசரி தன்னுடைய கையாலே எடுத்து அந்த அன்னத்தை எடுத்து ஆதிசேஷனுடைய வாய் உள்ளுக்கு ஊட்டுவார். அவ்வளவு பெரிய பக்தர் அவர், தினசரி உள்ளுக்கு ஓட்டிக்கிட்டே இருப்பார் பகவானுக்கு, ஆதிசேஷனுடைய வாய் உள்ளுக்கே ஓட்டிக்கிட்டு இருப்பார். ஆனா அவருக்கு பிளவை நோய், பிளவை நோய்னா கழுத்து வந்து மிகப்பெரிய இதுல பெரிய கண்டமா இருக்கும், பெரிய வீங்கி இருக்கும். அப்போ அவர் வந்து பகவானுக்கு தெரியும் அவருக்கு பிளவை நோய் இருக்கு, பகவானும் ஒண்ணு சொல்லல, இவரும் ஒண்ணு சொல்லல, பக்தி என்கிறது இதெல்லாம் அப்பாற்பட்டது. அவர் ஒரு நாள் பகவான்கிட்ட கேட்கல, எனக்கு இந்த பிளவை நோயை நீக்கலாம் அப்படின்லாம் ஒன்னு கேட்கல. கொஞ்சம் எல்லாங்க பக்தர்கள் தான் கேட்டாங்க, நீங்க இந்த அளவுக்கு மிகப்பெரிய பக்தர, நீங்க பகவான்கிட்ட கேட்க கூடாதா, என்ன கேட்கக்கூடாதா, இந்த பிளவி நோயெல்லாம் நீக்கிறது கேட்கக்கூடாதா, பகவான் உங்களுடைய சொந்த கையால வாங்கி சாப்பிட்டாருங்கும்போது அவர் சொன்னார், விளையாட்டுக்கு நான் சொன்னார், அதுக்கு சுத்த பக்தி தான் என்ன தெரியும். இந்த மாதிரி ரொம்ப அக்கறையோட போய் கேட்டாங்க சிஷியர்கள்லாம். என்ன வருச்சு, நான் சிஷியர்களை பார்த்து உங்களுடைய அக்கறையை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், பகவான் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுடைய சிஷியர்களை எவனா ஒருத்தர் இந்த பிளவி நோயை வாங்கிட்டாம உனக்கு பிளவி நோயை நீக்கிறேன்னு சொன்னாரு. அங்க கூட்டமே இல்லை, எம்டி கிளாஸ்ல யாருமே கிடையாது, இல்ல இன்னும் கிளாஸ் எம்டி, டம்பிள் எம்டி, அப்படி வாசு விஷயம். கர்ணாம வந்து அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளதுக்கு தயாராக இல்லை, கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளதுக்கு தயாராக இல்லை. ஆனால் அதுதான் சுத்த பக்தனுடைய மனோபாவனை. குரத்தாழ்வன் அதான் செஞ்சார், குரத்தாழ்வனுடைய வைபவத்தில் அவருடைய வாழ்க்கையில் குரத்தாழ்வன் வாழ்க்கை வந்து பல விஷயங்களை வந்து விளக்குது. அவருடைய மனைவி தங்கத்தட்டை எடுத்துக்கிட்டு அவர் கூட காட்டில் போறாங்க, உடனே கணக்கு போட்டு பார்க்காதீங்க, இப்போ உள்ள மனைவி மாதிரி கணக்கு போட்டு பார்க்காதீங்க, கணவனுக்கு தெரியாம அக்கௌண்ட் வைக்கிற மாதிரி உள்ள மனைவி கிடையாது. அவங்க தங்கத்தட்டை எதுக்காக எடுத்துட்டு போறாங்கன்னா, குரத்தாளன் அவ்வளவு பெரிய செல்வந்தரான குடும்பத்தில் பிறந்தவர், தினசரி தங்கத்தட்டில் தான் சாப்பிட்டவர். இன்னைக்கு ராமானுஜருடைய ஆணையின்படி காஞ்சிபுரத்திலிருந்து கூரத்திலிருந்து சிறங்கத்துக்கு முழுநேர பக்தனாக மாறும்போது இவர் எப்படி சாப்பிடுவார், வாழ்க்கை ஃபுல்லா தங்கத்தட்டில் சாப்பிட்டவர். நம்ம வாழ்க்கை ஃபுல்லா என்ன தட்டில் சாப்பிட்டா நமக்கு தெரியும், இட்ஸ் நாட் எ பிக் ப்ராப்ளம் டு ஜாயின் அஸ் ஃபுல் டைம் டியூட்டி இன் இஸ்கான். என்ன தட்டில் சாப்பிட்டா நமக்கு தெரியும், சத்துணவும் சாப்பிட்ருப்போம், அல்லது வந்து பிளேட்ல ஏதாவது ஒரு பிளேட்ல சாப்பிட்டுருப்போம். ஈவன் பெரிய செல்வந்தர்கள் குடும்பத்தில் கூட சாதாரண சைனா பிளேட்ல சாப்பிட்டுருப்போம், தட்ஸ் ஆல். யா பெரிய பெரிய செல்வந்தருடைய வீட்டில் கூட எதில் சர்வ் பண்ணுறாங்க, சைனா பிளேட்ல தான் சர்வ் பண்ணுறாங்க, ஒரு களிமண் பிளேட், அவ்வளோதான், களிமண் தட்டு.
உடனே கணவனுக்காக அவங்க என்ன கொண்டு போறாங்கன்னா தங்கத்தட்ட அதுக்காக ஒழிச்சு கொண்டு போறாங்க, தங்கத்தட்டில் பிரசாதம் கொடுக்கறதுக்காக. இருந்தாலும் கூட அவர் பயத்தோட அந்த அம்மா வாரத்தை பார்த்து இவர் என்ன பண்ணிருந்தார், அந்த தங்கத்தட்டை தூக்கி தூக்கி போட்டுறாரு. போட்டு கடைசி சிறங்கத்தில் போய் முழு நேர பக்தன் இருக்கிறார். ராமானுஜருக்கு மிகப்பெரிய சேவை பண்ணும்போது கடைசியா அவர் குருடனாக மாறியிருந்தார். ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை கூட உண்மையில் அவர் குருடனாக மாறல. அவர் கூட இன்னொரு பெரிய வைஷ்ணவர் ஒருத்தர் போவார். அந்த முதிய வைஷ்ணவருடைய கண்கள் அவர் பிடுங்கும் போது இந்த வைஷ்ணவனை என்னால் காப்பாற்ற முடியலையேங்கிற எண்ணத்தில் என்ன பண்ணிடுவார், தன்னுடைய கண்களை அவரை பிடிங்க தூரப்படுறார். That's a whole concept. வைஷ்ணவன் எதற்காக கோபப்படுறான், மற்றொரு வைஷ்ணவனை காப்பாற்றுவதற்காக கோபப்படுறான். ஒரு வைஷ்ணவன் எப்பொழுது வந்து வன்மை உள்ளவனாக மாறுதான், பக்தனை காப்பாற்றுவதற்காக பகவானை காப்பாற்றுவதற்காக வன்மை உள்ளவனாக மாறுதான். பொதுவாக வைஷ்ணவர்கள் மிக மிக அமைதியானவர்கள், தங்களுடைய சொந்த புலன் பற்றி இன்பத்துக்காக வன்முறையில் ஈடுபட மாட்டார்கள். தன்னுடைய சொந்த கண்ணை எடுத்து போட்டுறார். வாழ்க்கை முழுவதும் பிறகு குருடராக இருக்கிறார். மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கு சோழ நாட்டுக்கு வந்து ராமானுஜர் திரும்பி வரார். ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் மீண்டும் வந்து குரத்தாழ்வானை சந்திக்கக்கூடிய நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுதார். குரத்தாழ்வான்ட சொல்றார், எதற்காக நீ வந்து பகவான்கிட்ட போய் நீ வந்து கண்ணீர் கண்களை கேட்கக்கூடாது, உனக்கு தான் கண்களை மீண்டும் தெரிவு கேட்கக்கூடிய சக்தி இருக்குத. இப்போ அவனுடைய விஷயம் இதுதான். ரெண்டு பலவிதமான காரணங்கள், ஒரு விதமான காரணம் அவர் சொல்லக்கூடிய காரணம், பகவானே விருப்பப்பட்டு எனக்கு கண்களை கொடுக்கக்கூடிய வரைக்கும் பகவான்கிட்ட போய் கேட்பது வந்து என்ன கிடையாது, நாகரிகம் கிடையாது. அதான் பக்தனுடைய குணபாவனம். பகவானாக எனக்கு உன்னை கொடுக்கக்கூடிய வரைக்கும் பகவான்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். காரணம், பகவானுடைய பக்தன் தனக்காக எதையுமே யாசிப்பதே கிடையாது பகவான்கிட்ட. தட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆஃப் பியூர் டிவோஷன். அதுதான் கிருஷ்ணர் நம்மகிட்ட விருப்பப்படுறார், குருக்கள் ஆச்சாரியர்கள் நம்மகிட்ட விருப்பப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜீவனை அவன்தான் மனிதர்களில் மாணிக்கம். அந்த நரோ உத்தமன் அப்படின்னா என்ன அர்த்தம், அதான் சமஸ்கிருத வார்த்தை, தமிழ்ல மனிதர்களில் மாணிக்கம்ங்கிறோம். நர உத்தமன், நரனா மனிதர்கள், ஜீவன்களுக்கு ஜீவர்கள், மனித உடல்ல வாழக்கூடிய ஜீவன்களை நர அப்படிங்கிறோம். அந்த மனிதர்கள்ல உத்தமனவன், காரணம் எந்த விதமான பௌதிகமான ஆசையும் இல்லாமல் பகவானுக்காக கிருஷ்ணருக்காக மட்டும் சேவை செய்யக்கூடிய மனோபாவனை உடையவன் சுத்த பக்தன். இந்த பாகவதம் படிப்பதன் மூலமாக, கிருஷ்ண கதையை கேட்பதன் மூலமாக, கிருஷ்ண பக்தியை கடைபிடிப்பதன் மூலமாக அந்த உயர்ந்த ஸ்தானத்தை அடைவதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டுமே தவிர, நரோத்தமனாக மாறுவதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டுமே தவிர, நரதம ஆவதாக நம்முடைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது. அப்கோர்ஸ் பகவானுடைய பக்தர்கள் ஒரு நாள் நரதமமாக மாறுவது கிடையாது. அப்ப கேள்வி எழுது, இப்படிலாம் ஒரு சீன ஆசை இல்லாம நம்ம பகவானுக்கு பக்தி செய்தால் என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்? உண்மையில அப்படி சில ஆசை இல்லாமல் பகவானுக்கு பக்தி பண்ணால்தான் சுத்த பக்தியுடைய சுவையை நம்மால் அனுபவிக்க முடியுமே தவிர, இந்த கர்ம ஞான உலகாரியமான மோக மாட்சரியங்கிற இந்த வாசனைகள் நம்மளுடைய கிருஷ்ண உணர்வுல கலவையாக இருக்கக்கூடிய வரைக்கும் சுத்த பக்திய சுவையை வந்து நம்மளால வந்து அனுபவிக்கவே முடியாது. திசையச்சாரியாமனே சுத்தகபேமனா. விருந்தாவனத்திற்கு போகலாம், விருந்தாவனத்துல பன்றிகளையும் ரிக்ஷாக்களையும் கட்டடங்களையும் தான் நம்மளால பார்க்க முடியுமே தவிர, கிருஷ்ணரையோ கோபியரையோ மஞ்சாரியையோ ராதையோ விருட்சங்களையோ யமுனையோ நம்மளால தரிசனம் பண்ணவே முடியாது. விசயச்சாரியாமனே சுத்தஹபேமனா கபேஹாமஹேபோ பஜ விருந்தாவன. ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லலாம், ஆனா கிருஷ்ணனுடைய நாமத்துடைய உண்மையான சுவையை நம்மளால் அனுபவிக்க முடியாது. கிருஷ்ண பிரசாதத்தை நம்ம வந்து சாப்பிடலாம், அந்த பிரசாதத்துடைய உண்மையான சுவையை நம்மளால் அனுபவிக்க முடியாது. பகவான தரிசனம் பண்ணலாம், பட் பகவான தரிசனம் பண்ணலாமே தவிர உண்மையான தரிசனத்துடைய சுவையை நம்மளால் அனுபவிக்க முடியாது. நமக்கு தரிசனத்தில் என்ன சுவை கிடைக்கும்? ஆழ்வார்களுடைய பாடல்களையோ அல்லது ஆச்சாரர்களுடைய பாடல்களையோ படிக்கும்போது அவங்க எப்படி தரிசனம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. தொண்டரடிப்படி ஆழ்வார் பாடுறார், இவன் குணதிசை பாரம் நீட்டி குணதிசை தலையை வைத்து படுத்து கிடக்கிறார் ஸ்ரீரங்கத்தில், வடக்கு திசை வந்து முதுகை காமிச்சு தெற்கு பக்கம் பார்த்து திரும்பி இருக்கிறார், தென்னிலங்கையை பார்த்து அவர் பார்த்திருக்கிறார். இவருடைய தரிசனத்தை பார்த்த உடனே எனக்கு உடலையும் முதுகலையும் உணர்வுகளையும் என்னென்னலாமோ வருது, எனக்கு என்ன வருதுன்னே சொல்லவே தெரியலையே, என் உலகம் உருகுது அப்படிங்கிறார். நமக்கு உடலும் உருகல, உள்ளமும் உருகல, மனதும் உருகல, கல்லு மாதிரி இருக்கு. அவர் பார்த்த அதே விக்கிரகம், அவர் பார்த்த அதே ரங்கநாதர், அவர் பார்த்த அதே தாமரை கண்கள், அவர் பார்த்த அதே தாமரை பாதங்கள், அவர் பார்த்த அதே தாவரை நாபி கமலம், அவர் பார்த்த அதே உலகத்தை வசீகரிக்கக்கூடிய புன்னகை, எனக்கு எதனால் அதுல சுவை வரல, அவருக்கு எதனால் அதுல சுவை வாய்ந்தது? தனசுரி மங்களாரதி, தனசுரி வீட்டில் விக்கிரக வழிபாடு, இதனால் நமக்கு அந்த சுவை வரல. விசயச்சாரியாமனே சுத்தகபேமனா. உணர்வுகள் கிருஷ்ணரை மட்டும் சுத்தப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட, சந்தோஷப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட நம்ம ஒன்றும் பக்தி செய்யல. அதான் காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. அப்ப அந்த பக்தியுடைய சுவையை அனுபவிக்க வேண்டும் என்றால், அந்த சுத்த பக்தியுடைய ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால், இந்த பௌதிகமான களங்கங்கள் உள்ள நம்ம செய்யக்கூடிய பக்தி மிஸ்ர பக்தி, பக்தியும் ஞானமும் உலகாரியமான ஆசைகளும் கலவைகளும் உள்ள பக்தி, இந்த தளத்தை மீறி மிக உயர்ந்த பக்தி தளத்துக்கு வர வேண்டும். வரக்கூடிய ஒரு விஷயம், வர முடியாத ஒன்று கிடையாது. ஆனா ஒரு முறையில் அந்த ஆனந்தத்தை அனுபவித்தவன் முன்பு மீண்டும் கீழே வந்து வரமாட்டார். காரணம், அதுல வந்து அவ்வளவு பெரிய ஆனந்தம் இருக்காது. அவ்வளவு பெரிய விஷயம் அது, மிக உயர்ந்த விஷயம், ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டிய விஷயம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அதுக்கு சோதனைகள் இருக்கும். அவன் பார்க்கலாம், நாரதமுனியுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். நாரதமுனிவர் முதல் பிறவியில வந்து அவர் வைஷ்ணவருடைய பிரசாத எச்சியை உண்டு அவர் மிகப்பெரிய பக்தராக மாறுறார். காட்டுக்கு செய்கிறார், பகவானை தரிசனம் பண்றார், இதயத்தில் பகவான் தோன்றுகிறார், உடல்ல சுத்த பக்தியுடைய லட்சணங்கள் எல்லாம் தோன்றுது. மீண்டும் திடீர்னு பகவான் மறைஞ்சிருந்தார். ஒரு விஷயம் நமக்கு தோணுது, எதுக்காக பகவான் உடனே தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறார் நமக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டு பக்தி பண்றோம், உடனே தரிசனம் கொடுக்கலாம், என்னப்பா வசிக்கன்னு சொல்லி சுத்த பக்தியை கொடுக்கலாம், எதனால கொடுக்க மாட்டேங்கிறார்? இன்னும் நம்மளை சுத்தப்படுத்துவதற்காக. இப்ப உடனே கொடுத்துட்டா அவனும் சுத்தமாக மாட்டோம், இன்னும் போக வேண்டிய வழி எக்கச்சக்க இருக்கு. அவர் எழுக்க எழுக்கதான் அவன் என்ன பண்ணுவேன், அதிகமாக தூரங்களுக்கு போ. சோதனைகள் உண்மையில் நம்மளை சுத்தப்படுத்துது. அதுதான் அவர் பகவான் பலவிதமான இன்னும் நமக்கு சோதனைகள் கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது. சோதனைகள் நம்மளை சுத்தப்படுத்துவதன் மூலமாக, சோதனைகள் மூலமாக நம்மளை பகவான் சுத்தப்படுத்துறார். இதயத்தில் உள்ள பௌதிகமான சூக்ஷ்மமான களங்கங்களை வந்து அவர் வந்து சுத்தப்படுத்துகிறார். அதான் ஒரு விஷயம் சொல்லப்படுது, நித்தியோ நித்யானாம் சேதன சேதனானாம்ங்கிற ஸ்லோகத்துக்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ஒரு அர்த்தம், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவனுக்கும் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அவ்வளோத்தையும் கொடுக்கக்கூடியவர் அந்த ஒரு பகவான். இன்னொரு விஷயம் என்னன்னா, முக்கியமான விஷயம், ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய முறை, எந்தெந்த பக்தர்கள் என்னென்ன விஷயங்களை கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர்களுக்கு எந்தெந்த விஷயங்களை கொடுத்து அவனை சுத்த பக்தியை பார்த்து வழிநடத்தி செல்லக்கூடியவன் பகவான். அதுதான் முக்கியமான அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பக்தர்கள் பல தரப்பான பக்தர்கள் இருக்கும், அப்படித்தானே? சுத்த பக்தியை மட்டும் விருப்பப்படக்கூடிய பக்தர்கள், கொஞ்சம் பக்தியும் கொஞ்சம் உலகாதியமான ஆசைகளும் விருப்பப்படக்கூடிய பக்தர்கள், கொஞ்சம் பக்தியும் கொஞ்சம் ஞானமும் விருப்பப்படக்கூடிய பக்தர்கள், கொஞ்சம் பக்தியும் ரொம்ப புலன்பமும் அடையக்கூடிய விருப்பமுள்ள பக்தர்கள், எல்லாத்தையும் பகவான் என்ன பண்றார், வழிநடத்தி சென்று அவனை கொஞ்சம் கொஞ்சம் பாதையாக, அவனை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பாதையிலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை அவனுக்கு புரிய வைத்து கடைசியில சுத்த பக்தியை தவிர எதையுமே கேட்காத ஒரு மனோபாவனையை அந்த ஜீவனுக்கு உண்டு பண்றார். அதுதான் பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பரிசு. அந்த பரிசு கொடுக்கப்பட்ட பின்பு பிரேமம்ங்கிற பரிசு நமக்கு கொடுக்கப்படுது. பிரேமம்னா பகவான், மீண்டும் இங்க குந்திமகாராணி கடைசி ஸ்லோகத்தில் சொல்றாங்க, பகவான் பக்தர்களை நீ காப்பாற்ற வந்ததற்காக பல பேர் சொல்றாங்க, அது ஒரு காரணம். அரக்கர்கள் அழிப்பதற்காக நீ வந்தாய், அது ஒரு காரணம். பூமி மாதா அரக்கர்களுடைய கனத்தால வந்து அவளால் வாழ முடியல, அதில் பூமி மாதாவை காப்பாற்றுவதற்காக நீ வந்த, உன்னுடைய தாயான தேவகியை வந்து காப்பாற்றுவதற்காக வந்த கம்சனுடைய சிறையில் இருந்து, இதெல்லாம் பலவிதமான காரணங்கள். உண்மையான காரணம் அது கிடையாது. சுன்மந்தி காயந்தி கிருணந்தி அபீக்ஷனக சுமரந்தி நந்தந்தி தவேகிதம் ஜனா தயேப பஷ்யந்தி அச்சிரேன தாபகம் பவப்பிரவோக பரமம் பதாம்புஜம். உண்மையான காரணம் அதெல்லாம் கிடையாது. காரணம், நீங்க வந்து இது மாதிரி பலவிதமான லீலைகளை செய்யக்கூடிய நேரத்தில், பக்தர்களோட உறவாடக்கூடிய நேரத்தில், ஜீவன்களாகிய நாம் எதிர்காலத்தில் உன்னையே பற்றி சிந்தனை செய்து கொண்டே இருப்போம், உன்னை பற்றியே பேசிக்கிட்டு இருப்போம், உன்னை பற்றியே பாடிக்கொண்டே இருப்போம், உன்னுடைய பாதார வந்தங்களுக்கு மட்டுமே சேவை செய்து கொண்டிருப்போம். இப்படி உன்னுடைய பாதார வந்தத்தை எப்பொழுதும் சிந்தனை செய்து கொண்டிருப்பதன் காரணமாக, உன்னுடைய கருணையின் மூலமாக, உன்னுடைய பாதார வந்தத்துக்குரிய சுத்த பக்தி மனோபாவனை ஏதோ ஒரு பிறவில எங்களுக்கு கொடுக்கப்படும். அதான் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பரிசுன்னு சொல்றாங்க. அந்த பரிசை யாசிக்கக்கூடிய ஜீவன்களாக நாம் வாழ வேண்டும், யாசிக்கக்கூடிய பக்தர்களாக வாழ வேண்டும். பக்தி மூலமாக மனிதன் அடையக்கூடிய பரிசு பக்தி மட்டும்தான் தவிர வேற எந்த விதமான விஷயமே கிடையாதுங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு பக்தனாக மாறக்கூடிய நேரத்தில் கிருஷ்ணருடைய இதயத்திற்கு பிடித்தமான சாதவோ ஹிருதயம் அகியம், என்னுடைய பக்தர்கள் என்னுடைய இதயத்தில் இருக்கின்றார்கள்ங்கிறார் பகவான். என்னுடைய இதயத்தில் வசிக்கக்கூடிய பக்தனாக நம்மால் வந்து மாற முடியும். அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் நம்ம சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் அனைத்துமே வந்து துச்சமானவை, துச்சமானவை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு துச்சமானவை. அங்கதான் பொருளில் இரண்டாம் பாகத்தில் தான் சொல்றார், நமக்கு அந்த ஞானம் இல்லாததுனால, பகவானுக்கும் நமக்கு அந்த தொடர்பு இல்லாதன் காரணமாக, கிருஷ்ண பக்தியுடைய உண்மையான சுவையுடைய மகிமை தெரியாதன் காரணமாக, இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள்லாம் பெரிய விஷயங்களா தருது. யாராவது ஒரு பிகாம் அடிக்கிற பையன் போய் பிகாம் விட்டுவா அப்படின்னு சொன்னா, பிகாம் விட்டுறதா, படிப்புக்காக பக்திக்காக படிப்பை விட்டுறதா, பெரிய விஷயம் ப்ரோ. ஒருத்தர் போய் குடும்பத்தை விட்டுவா அப்படின்னு சொன்னா, குடும்பத்தை விட்டுறதா, மனைவி விடுனா மனைவி விடுவதா, குழந்தைகள் விடுனா குழந்தைகளை விடுவதா, இல்ல காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு பக்தி பண்ணுங்க ஜோகம் பண்ணுங்க 3 மணிக்கே எந்திரிக்கிறதா பிரபு? பிரபு 4:30 தானே பிரபு மங்களாரதி, 5 மணிக்கு தானே மங்களாரதி, 4:30 எந்திரிச்சா போதும் பிரபு? சுவை இல்ல. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஜோகம் பண்றத, 2 மணிக்கு எந்திரிச்சு ஜோகம் பண்ணா எவ்வளவு சுவை கிடைக்குங்கிற அனுபவம் நமக்கு இல்லாததுனால நம்ம அந்த வார்த்தைகளை பேசணும். சில நேரங்களில் இவ்வளவு மோசமான நபர்கள் கூட இருப்பாங்க, ஒரு பக்கம் பிரசாதத்தை, ஒரு பக்கம் சாதாரண உணவு வை, பிரசாதம் சாப்பிட மாட்டான், சாதாரண சாப்பிட சாப்பிடும் ஒரு ஆளுக்கு எடுக்கிறாங்க பாத்திருக்கீங்களா, பிரசாதம் சாப்பிட மாட்டான், சாதம் சாப்பிட சாப்பிடுவோம், அதுல அவனுக்கு சுவை இருக்கும் இல்ல சுவை இருக்கா, பிரசாதம் தூர கூட போடும். அப்புறம் பக்தருடைய சங்கம் அவனுக்கு கிடைக்கும், ஆனா பக்தருடைய சங்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கோயில் பக்கத்துல இல்லம் இருக்கும், கோயிலுக்கு வரமாட்டான். பகவத்கிரி வீட்டை இருக்கும், எடுத்து படிக்க மாட்டான். காரணம் இது அஞ்சானம். அவனுக்கு வாழ்க்கையில போதுமான அளவிற்கு செல்வம் இருக்கும், பக்தியை அதிகப்படுத்தலாம், ஆனா அதிகப்படுத்த மாட்டான். இன்னும் செல்வத்தை அடைவதுதான் வாழ்க்கையோட குறிக்கோளாக இருக்கும். ஓரளவுக்கு இணக்க வரிச்சி ஆசையை அனுபவித்திருப்பார், பக்தி அடைவதற்கு முயற்சி பண்ணலாம் இணக்க வரிச்சி ஆசையை குறைத்து, இல்ல இன்னும் இணக்க வரிச்சி ஆசையை அதிகரிக்கத்தான் முயற்சி பண்ணுவார். காரணம் அஞ்சானத்தால் அவன் நினைக்கிறான், இன்னும் பௌதீக உலகத்துல ஏதோ ஒரு சுவை இருக்கு, இதுதான் ஜீவன் அடைய வேண்டிய சுவை அப்படின்னு நினைக்கிறான். ஆனா உண்மை கிடையாது. அவனுடைய துரதிருஷ்டம், சபை பும்சாம் பரவதூரமோ ஏதோ பக்தி ரதோஷிஜே அகைதுக பிரதிகதா ஏயாத்ம சுப்ரசீடதி. ஜீவனானவன் வைகுண்டத்தில் பகவானுடைய பாதாரவந்தத்தில் சுத்த பிரேமத்தில் தான் சுவையை அனுபவிக்க முடியுமே தவிர, இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளுக்கும் ஜீவனுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய சக்தியே கிடையாது. இருந்துச்சுல நோய்க்காக போய் நம்ம டேப்லெட் வாங்க போறோம், உண்மையில வந்து அந்த டேப்லெட் சில நேரத்தில் இந்த ஊர் முழுவதும் கிடைக்காது, அமெரிக்காவுக்கு போகணுமா, அங்கிருந்து இறக்குமதி பண்ணணுமா? அதுபோல ஜீவனுக்கு நம்முடைய அஞ்ஞானத்தால் நமக்கு இன்பம் இதுல கிடைக்கும், அதுல கிடைக்கும், அதுல கிடைக்கும், இதுல கிடைக்கும், இதுல கிடைக்கும், எதிரையுமே கிடைக்காது. மாயை ஒவ்வொரு நேரம் ஏமாத்துறா. கல்யாணம் பண்ணும்போது கணவன் யோசிக்கிறான் மனைவியால் இன்பம் கிடைக்கும், மனைவி யோசிக்கிறாள் கணவனால் இன்பம் கிடைக்கும், இப்போ ரெண்டு பேருக்கும் இன்பம் கிடைக்காது. குழந்தை வருது, குழந்தையுடைய குழந்தைத்தனமான விஷயங்கள் கொஞ்ச காலம் இன்பத்தை கொடுக்கும், ரெண்டு பேரும் கனவு காண்கின்றார்கள் குழந்தை இன்பத்தை கொடுக்கும். குழந்தை 5-ஆம் கிளாஸ் 2-ஆம் கிளாஸ் 5 வயசானவனே நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கும், ஆனால் எல்கேஜி போய் சேர்க்கச்சேக்கும். மீண்டும் உணவு இன்பத்தை கொடுக்கும், எந்த உணவு சாப்பிட்டானோ அதனாலே வந்து மீண்டும் நோய் வரும். நீங்க ரொம்ப ரைஸ் சாப்பிட்டீங்க சார், அதனால தான் சுகர், இன்னும் ரைஸ் சாப்பிடக்கூடாது. எவன் எதை உணவாக நினைத்தானோ அதே விஷம். இளமையில பார்ப்பதற்கு மினிஸ்டர் ரொம்ப அழகா இருந்தார், மினிஸ்டர் அது கூட கண்ணாடியில் பார்க்கும்போது கிழவனாக இருக்கிறார். இளமையிலே கொஞ்சம் அழகலான இருந்தா கூட துன்பம் வராது, இல்ல கண்ணாடி பார்க்க பார்க்க துன்பம், இளமையிலாம் எப்படி அழகா இருந்தேன் இப்ப எப்படி துன்பமா இருக்கு. இளமையிலே அழகலாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை. செல்வந்தனாக இருந்தேன், செல்வம் என்னை பாதுகாக்கிற எண்ணத்தோட செல்வத்தை சேர்த்தேன், செல்வந்தனாக மாறின பிறகு செல்வத்தை காப்பாத்துறதுக்காக அங்க உட்கார்ந்துருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சூழ்நிலை எப்படி மாறுது பாருங்க. உண்டு பண்ணிய செல்வத்தை காப்பாற்றி ஆகணும், காரணம் அது வேற யாருக்கையிலும் போகக்கூடாது. ஹோல் லைஃப் வில் பி ஸ்பெண்ட் ஃபார் ஜஸ்ட் மெயின்டைனிங் தட் மணி, இட் இஸ் நோ அதர் வே. அதனால ரூபகோஸ்வாமி என்ன பண்ணார், அந்த நேரத்தில் அவர் மொத்த வங்காளத்திலேயே மிகப்பெரிய பதவியை வகுத்தார். அவருக்கு கிடைத்த பணம் அனைத்தையும் அரசாங்க பதவியில் அவர் கிடைத்தது 3 படகு தங்க நாணயங்கள் கிடைத்ததுன்னு சொல்லப்பட்டது. அந்த 3 படகு தங்க நாணயத்தையும் மொத்தமாக கிருஷ்ண பக்திக்கு வந்து அவர் வந்து தானம் பண்ணிட்டு, அவர் வந்து விருந்தாவனத்தில் சைதன்ய மகாவுடைய ஆதரவுல அவருடைய அறிவுரையின்படி முழுநேர பக்தராக மாறிவிட்டார். தெக்பா தூர்ணம் அசேச மண்டலபதி ஸ்ரீனிம் சதா துச்சவத் துச்சவத் துச்சத்தை போல அதை விட்டு கொடுத்தார். தட் இஸ் பக்தி. தயவு செய்து நீங்களும் அனைவரும் இஸ்கானுக்கு வாரீங்க, விஷயங்களை புரிந்து கொள்கின்றீர்கள். இது போன்ற பக்தனாக நானும் இதை சொல்வதற்கு தகுதி இல்லாதவன், நாம் அனைவருமே இது போன்ற உயர்ந்த பக்தி மனோபாவனையை அடைவதற்கு விருப்பப்படக்கூடிய பக்தராக மாற வேண்டும். இது எப்போ வரும், சிரத்தையான முறையில் சில புரோபா சொல்லக்கூடிய நியமங்களை கடைபிடித்தோமானால் இந்த ஆசையை நம்மளால் வந்து வளர்க்க முடியும். யூ ஹவ் டு பிராக்டிஸ் ஆல்சோ, இட்ஸ் நாட் ஜஸ்ட் தியரிட்டிக்கல். ஞானம் தேகத விஞ்ஞானம், இந்த ஞானத்தை நீ வந்து பயிற்சி பண்ணி பார்த்தா அந்த சுவை கிடைக்கும். பிரபு சண்டே கிளாஸ்ல கேட்கறதுக்கு நல்லா இருந்தது, அடுத்த வாரம் தான் வருவேன்னா சுவை அவ்வளவுதான் இருக்கும். யூ ஹவ் டு கெட் அப் இயர்லி இன் த மார்னிங் இன் யுவர் ஹோம். காலைல போனோட 4 மணிக்கு எந்திரிச்சு நீங்களும் உட்காந்து ஜோம் பண்ணி பாருங்க, அப்பதான் அந்த மங்களாரத்துடைய சுவை தெரியும். வீட்டிலே காலையில நீங்களே எந்திரிச்சு குளிச்சு மங்களாரத்தி பண்ணி பாருங்க, அப்பதான் அதனுடைய சுவை தெரியும். குளிக்கும் போது கஷ்டமாக இருக்கும், குளித்த பிறகு இன்பமாக இருக்கும். முடிந்தால் ஒரு நாள் கோயிலுக்கு மங்களாரத்தி வரலாம், நம்மளே ஒரு சேவையை செய்து பார்க்கலாம், இன்னொரு சேவையை செய்து பார்க்கலாம். 10 ரூபாய் பகவானுக்கு தானம் பண்றவர்கள் 100 ரூபாய் வழங்கி பார்க்கலாம். ஒரு நாளத்துக்கு ஒரு வாரத்தில் 1 மணி நேரம் பகவானுக்கு செய்தவர்கள் 2 மணி நேரம் செய்து பழகலாம். தினசரி 1/2 மணி நேரம் சில புரோபாடை புத்தகத்தை படிக்கிறவங்க 1 மணி நேரம் படிச்சு பழகலாம். யூ ஹவ் டு டேக் த எஃபர்ட். ஒரு குறிப்பிட்ட ஜீவன் அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்றால் அவன் தான் முயற்சி பண்ண வேண்டும். இவன் ஆன்மீக குருவாலே ஒன்றும் பண்ண முடியாது. நீ முயற்சி பண்ணாவிட்டால் ஆன்மீக குருவாலே ஒன்று என்ன பண்ண முடியாது, பகவானுடைய உலகத்துக்கு அழைத்துட்டு போக முடியாது. நாம் விருப்பப்பட வேண்டும். விருப்பப்பட்டு நீ விருப்பப்பட்டு நீ முயற்சி செய்தாயால் தான் உனக்கு அந்த இன்பம் கிடைக்குமே தவிர மற்றபடி ஒண்ணுமே செய்ய முடியாது. தாயால நமக்கு சமைக்கத்தான் முடியும், சாப்பிடுறது யார், நம்ம தான் சாப்பிடும். நம்ம சாப்பிட்டாதான் நம்முடைய பசியுடைய துன்பம் போகுமே தவிர அல்ட்டா துன்பம் போகாது. அதுபோல ஆன்மீக குருவால் உனக்கு ஆன்மீக பக்தியை கற்றுதான் கொடுக்க முடியுமே தவிர துஷ்டி புஷ்டி நீ அந்த பக்தியை கடைபிடிப்பாயானால் உனக்கு வந்து அந்த இன்பம் கிடைக்கும், திருப்தி கிடைக்கும், பகவான் மேல நம்பிக்கை உண்டாவ, சுதபக்தி அடையணும் ஆசைப்பட்டு பகவானுடைய உலகத்துக்கு உன்னால போக முடியும். So we all has to be careful. சுகதேவ கோசாமி போன்ற ஆன்மீக குருக்கள் வந்தா கூட சுகதேவ கோசாமி எனக்கு பரிசித் மகாராஜாவிற்கு பாகவத்தை கற்றுக் கொடுத்து விட்டு என்ன பண்ணார், உடனே கிளம்பி போயிட்டார். மீண்டும் தட்சிணங்கிற நெருப்பு பாம்பு வந்தான், அவரை கடித்தான். யாரா, பரிசித் மகாராஜாவா? அந்த சோதனையை யார் தான் சந்தித்தார், பரிசித் மகாராஜ் சந்தித்தார். மீண்டும் பகவானுடைய உலகத்துக்கு போனார். அவருக்கு பிரபுபாத போன்ற ஆன்மீக ஆச்சாரியர்கள் உலக பெரிய ஏக்கத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. இஸ்கான் இயக்கத்தை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் உருவாக்கி இருக்காங்க. அதில் நமக்கு பக்தி செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது யாருடைய கடமை, நம்முடைய ஒவ்வொரு ஜீவனுடைய கடமை. நாம் சிரத்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உற்சாகா நிச்சயா தைரியா தத்தர்ம பிரவர்த்தனா, உற்சாகம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த மனித பிறவியிலேயே சுத்த பக்தியை அடைய வேண்டும்ங்கிற எண்ணம் உள்ளவனாக இருக்க வேண்டும். தத்தர்ம பிரவர்த்தனார், அவருக்குரிய கடமைகளை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். வெறும் படுக்கையில படுத்துக்கொண்டு கனவு காம்பக்கூடியவனாக இருக்கக்கூடாது. ப்ரோ மங்களாரதி அட்டன் பண்றீங்களா, கனவுல அட்டன் பண்றேன் ப்ரோ, இட் வில் நாட் ஹேப்பன், இட் வில் நாட் ஹேப்பன். ப்ரோ எட்டு மாதிரியே 16 மாதிரியா மாத்திரீங்களா, மாத்திட்டேன் ப்ரோ, கனவுலையும் மாத்திட்டேன் ப்ரோ, இட் வில் நாட் ஒர்க் அவுட். யூ ஹவ் டு டூ, யூ ஹவ் டு டூ பர்சன்லி, யூ ஹவ் டு டூ. அப்படி தனிப்பட்ட முறையில் செய்து முயற்சி பண்ணால் உன்னால பண்ண முடியும். மிக கவனமாக இருக்க வேண்டும். காலம் என்பது வேகமாக ஒன்று. ப்ரோவார் மீண்டும் என்ன சொல்லார், ஒரு அவ்யர்த்த காலத்துவம். ப்ரோ பண்ணலாம் ப்ரோ, ஒரு 2 வருஷம் கழிச்சு பண்ணலாம் ப்ரோ, 3 வருஷம் கழிச்சு பண்ணலாம் ப்ரோ. எது அடிப்படையாக சொல்றோம், 2 வருஷம் இருக்க போறோமா, 3 வருடங்கள் இருக்க போறோமா, அப்புறம் 8 மாலே 16 மாலே என்னை கொட்டணும், 1 வருஷம் குடிச்சு 1 வருஷம் கழிச்சு இருக்க போறோமா, வி டோன்ட் நோ, வி டோன்ட் நோ. அதுக்கு பின்பு வருத்தப்பட வேண்டியிருக்கும். சுத்த பக்தியை அடையாத பட்சத்துக்கு எந்த நிமிடமும் மரணம் அடையலாம். மரணம் அடைந்த பின்பு மீண்டும் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுமாங்கிறது சந்தேகம். தேர் இஸ் நோ கேரண்டி. ஈவன் இஃப் த சான்ஸ் மே பி கிவன் ஆல்சோ, அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் சரி, எதிர்கால சூழ்நிலை உலகாரியமான சூழ்நிலை அந்த அளவுக்கு மிக மோசமானது, இந்த பக்தியை கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை உலகத்தில் இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். இன்னைக்கு உள்ள உலகத்துடைய கலியுடைய ஆதிக்கம் அந்த அளவுக்கு சக்தி உள்ளவள், மீண்டும் நமக்கு வந்து இந்த நாமத்தை போடக்கூடிய அளவிற்குள்ள ஒரு நாட்டில் பிறப்போமா, பல நாட்டில் நாமமே போட முடியாது, ஜபத்தை வழியா வெளிப்படையா சொல்ல முடியாது, அது வந்து நாடுகளில் பிறந்தொழைந்தோமானா பக்தியை செய்ய முடியாது. இன்னைக்கு இஷ்டப்பட்டபடி பிரம்மச்சாரியாக மாறிட்டோம், எதிர்காலங்களில் பிரம்மச்சாரியாக மாறுவதெல்லாம் சாத்தியமான காரியமே கிடையாது. உலகத்தில் ஒழுக்கமான குடும்ப வாழ்க்கையை வாழ்வதே சாத்தியமான காரியம் கிடையாது, எப்படி பக்தியை நம்மளால் கடைபிடிக்க முடியும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். நாமும் பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு பிரச்சாரம் செய்ய வேண்டியது நம்முடைய பிரதானமான கடமை. ஹரே கிருஷ்ணா. சில பிரபுபாதைக்கு ஜெய். இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, பாண்டவர்களை பற்றி நம்ம அடுத்த வாரம் பேசலாம். ஹரே கிருஷ்ணா. கேள்வி, சர்மையான கேள்வி. அது இதான் விஷயம், துன்பத்திற்கு காரணம் கர்மம். இந்த துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய முறையில் தான் உங்களுடைய உடலும் மனதும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீ உடலும் கிடையாது மனதும் கிடையாது, ஜீவன். அருமையான கேள்வி. அதனால அந்த கர்மம் இருப்பதனால அந்த துன்பத்தை எப்படியோ அந்த உடலும் மனதும் அனுபவித்து தான் தீரும். அதை யூ கேனாட் அவாய்ட் அட் ஆல். அதனால வந்து ஒன்றும் செய்யவே முடியாது. காரணம் வந்து அந்த கர்மம் வந்து எவ்வளவு பெரிய நபரை அது பாதித்த ஆகும். ஏதோ ஒரு பிறவில் நீ ஒருத்தர் திட்டிருப்ப, அவங்க ஒரு மனசு வருத்தப்பட்டிருப்பார், எப்படியாவது உன்னை வந்து அவர் வந்து திட்டுவார், நீ மனசு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். உன்ன உடல் அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. உன்னுடைய உடல் போகக்கூடிய வாழ்க்கை பாதை உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, கிரகங்களுடைய அடிப்படையில் போது நீ அதை அனுபவிச்சு தான் ஆவ. அதை யூ கேனாட் அவாய்ட். எப்படி தான் அதை வந்து நீ வந்து ஜெயிக்க முடியும், ரசபரிஜம் ரசோபியசிய பரமந்திருத்துவான்னு வருத்ததே. அப்படி அந்த வரக்கூடிய நேரத்தில் நீ மிக உயர்ந்த கிருஷ்ண உணர்வில் இருக்கிறன்னு வச்சுக்கேன், நீ அதில் சுவையை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால இது வந்து வந்து என்ன பண்ணாது, அதை பொருள்படுத்தாத ஒரு சக்தி உனக்கு கிடைக்கும். உதாரணம் ஒரு எறும்பு நம்மளை கிடைக்கணும், அது கூட கர்மம். நம்மளை மறந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த எறும்பு கிடைக்கிறது தெரியாது. கண்டிப்பா எறும்பு கிடைக்கிறது நமக்கு தெரியும், எறும்பு கொண்டுருவான். இன்னொரு கர்மம், இன்னொரு பிறவில அவரு மீண்டும் மனிதனா இன்னொரு எறும்பா வருவார், உனக்கு அடிப்பார், அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் கொசு அடிச்சிருந்தோம், கண்டிப்பா இன்னொரு பிறவில கொசுவா வருவார், உனக்கு அடிக்க போறார். நீ அதை கொண்டுட்ட, மேபி நீ கொசுவா பறந்து தொலைக்கணும். ஒரு நொடி கனி இமேஜின். அப்ப எப்படிப்பட்ட ஒரு கிருஷ்ணன் நீ இருக்கணும் பார், எதுவுமே உனக்கு தெரியக்கூடாது, கிருஷ்ணரை தவிர எதுவுமே தெரியக்கூடாது. தட் இஸ் கிருஷ்ண உணர்வு. ப்ரோபாட்ட கேட்டாங்க இது பத்திரிகை நபர்கள் அமெரிக்காவில், கிருஷ்ண உணர்வு என்றால் என்ன? சிம்பிள் திங், ஆல்வேஸ் கான்சியஸ் ஆஃப் கிருஷ்ணன், எப்பொழுதும் கிருஷ்ணரை மட்டும் உணர்வாடு இருக்குது. சிம்பிள் திங், ஆல்வேஸ் கான்சியஸ் ஆஃப் கிருஷ்ணன். அப்ப அதுக்கு வழியே கிடையாது, நீங்க சொன்ன மாதிரி அது கோயிங் டு கம். இதுல பெரிய பெரிய துன்பங்கள், உடல் துன்பங்களா இருக்கு, விபத்துக்கள், கை இழப்பது, கால் இழப்பது, மனைவியை இழப்பது, எல்லாத்தையும் இழப்பது. நலந்த மேந்தியுடைய கதையை சொல்ல நினைச்சு மறந்து போறேன். அது எக்ஸ்பீரியன்ஸ் ஹவு ஈவன் ஒழுக்கமா வாழ்பவர்கள் கூட இந்த உலகத்தில் எப்படி கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்கு நலந்த மேந்தியுடைய கதை மகாபாரதத்தில் விளக்கப்படுது. பாண்டவர்களுக்கு வந்து தௌமிய ரிஷி வந்து காட்டில் வச்சு அந்த கதையை சொல்றார். காரணம் நீங்க சொன்ன மாதிரி மூன்று விதமான துன்பங்கள் அந்த அளவிற்கு மனிதனை வந்து தாக்கும். நமக்கு அந்த துன்பங்கள் இருக்கிற மாதிரி தெரியாத காரணம் துன்பங்கள் இல்லாம இல்ல, நம்ம அந்த மாதிரி பண்ணி மாதிரி இருக்கிறதுனால துன்பங்கள் தெரிய மாட்டேங்குது. பண்ணிக்கு சாக்கடையில் இருந்தா கூட சாக்கடை இடம் வாசனை கூட தெரியாது. இடியட்ஸ் யார், யுவர் நாட் அபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். கொசு கடிக்கிறே இட்ஸ் ஓகே, மத்த வந்துட்டுனா இட்ஸ் ஓகே, என்னத்தையும் சமைச்சு கொட்டு எதையும் சாப்பிட்றேன் இட்ஸ் ஓகே, என்னை குறிச்சு ஆசை வருது இட்ஸ் ஓகே, என்ன வந்தாலும் அவருக்கு ஒண்ணும் கிடையாது, ஒரு மிருகமா இருக்கிறார். இட்ஸ் அ ப்ராப்ளம், கண்டிப்பா அதெல்லாம் நம்ம தவிர்க்கவே முடியும். சுத்த பக்தன் நான் மரண பரவாயில்ல தவிர்க்க முடியும். பகவானுடைய விருப்பத்தால் சில சோதனைகள் வரும். உண்டு, காரணம் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வந்து அது வந்து ஈவன் மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில உறவு கூட ரொம்ப ஆழமானது. இட்ஸ் நாட் எ ஈஸி திங். மகனுக்கும் தந்தைக்கும் இடையில உறவும் கர்மங்கள் இருக்குது, ஓரளவுக்கு கண்டிப்பா இருக்கு. காரணம் எப்படி செய்யலாம்னா, மகனுடைய கடமை தந்தையை வந்து கர்ம விதிமுறைகள் வந்து விளக்கக்கூடிய அளவிற்கு சக்தி உள்ளவனா இருக்கணும். அப்போ அவன் வந்து பாவம் செய்யாம இருக்கிறாரோ நம்ம குறைந்த முதல் கடமை அவனுடைய கடமை, தன்னுடைய செயல் மூலமாக, தன்னுடைய பக்தியின் மூலமாக, தன்னுடைய புண்ணிய செயல்களின் மூலமாக தன்னுடைய அப்பாவை வந்து காப்பாற்ற வேண்டியது அவனுடைய கடமை. இப்போ அவரது செயல் அப்படிங்கும்போது நம்ம காப்பாற்றப்படலை, நமக்கு இன்னும் துன்பங்கள் இருக்கு. இப்போ அவர் சரியான முறையில் நடந்தா தான் நமக்கு நன்மை. அதனாலதான் சொல்லப்படுது இந்த மொத்த வர்ணாசிரம தர்மமே அப்படி சொல்லப்படுது, தாயும் தந்தையும் தன்னுடைய குழந்தைகளை வந்து வளர்க்க வேண்டியது மிக மிக முக்கியமான முறை, மிக லேசான முறை கிடையாது. இதெல்லாம் பெண்கள் சொல்றாங்க, வேலைக்கு போனா 40,000 ரூபாய் கிடைக்கும், 50,000 ரூபாய் கிடைக்கும், எதுக்காக வந்து குழந்தைகளை பாதுகாக்கிறதே நம்முடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும்? நோ, மணி கனாட் சால்வ் திஸ் ப்ராப்ளம். காரணம், ஒரு தாய் உண்மையான அன்பையும் உண்மையான முறையில் ஒரு தாய் உண்மையான அன்பையும் ஒரு தந்தை உண்மையான ஆன்மீக அறிவையும் குழந்தைக்கு கொடுத்தானால்தான் அந்த குழந்தை வந்து நல்ல பக்தனாக மாறுவான், வேத உரிமைகளை கடைபிடிக்கக்கூடிய நபராக மாறுவானே தவிர இன்னும் அதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி அவன் மாறாத பட்சத்திற்கு மீண்டும் நீங்க வந்து உலகத்தில் வந்து பிறந்து தொலைக்க வேண்டியிருக்கும். உன்னுடைய கர்மங்கள் இருந்து உன்னுடைய பாவங்கள் இருந்து விடுபட முடியாது. மேபி நீ வந்து பக்தனாக மாறினான், ஆனால் உன்னுடைய சொந்த பக்தியால ஓரளவிற்கு நீ காப்பாற்றப்படலாம். பட் அதுவும் கஷ்டம். அதனால்தான் சொல்லப்படுது பாஞ்ச ஊர்தும் மனப்பிரஜ், 50 வயதுல மீண்டும் எல்லா உறவுகளையும் துண்டித்து சொந்த முயற்சியில நீ வந்து உன்னை சுத்தப்படுத்துவதற்கு முயற்சி பண்ண வேண்டும். நீ பிரம்மச்சாரியாக சன்னியாசியாக வனப்பிரசனாக மாறாத பட்சத்து வரைக்கும் குடும்பத்தில் வந்து உன்னுடைய கர்மம் மனைவியை பாதிக்கு, மனைவியுடைய கர்மம் உன்னையை பாதிக்கு, குழந்தையுடைய கர்மம் உன்னை பாதிக்குது, உன்னுடைய கர்மம் குழந்தையை பாதிக்குது. இட்ஸ் எவ்ரி திங் இஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், எவ்ரி திங் இஸ் இன்டர் டிபெண்டன்ட். ஒன்னு ஒன்று சார்ந்திருக்கு, ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து வாழ்றோம். அதனால தான் எல்லாத்தையும் விட்டு தொலைச்சி தேக் பாசுரமும் சரணாமுஜம் கிடையாது, எல்லாத்தையும் விட்டு போய் வானத்துக்கு போவீங்களா? இல்ல, பெண்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை, பாவம் அவங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல துரதிருஷ்டவசமானது, ரொம்ப துரதிருஷ்டவசமானது. யூ கேனாட் இமேஜின். ஏன்னா சூதர்களுக்கு சமமாக கருதப்படுதாங்க. எப்படியும் அவர்கள் இதுலையும் நம்ம எல்லாம் சொல்ல எல்லாத்தையும் விட்டு போய் பகவான்கிட்ட நேரடியாக சரணாகதி அடையணும். ஆனா பெண்களுடைய அதையும் செய்ய முடியாது, கணவன் அண்டிதான் வாழணும். அதனாலதான் சொல்லப்படுது சாஸ்திரத்திலே, உலகத்திலே ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் பக்தி செய்யக்கூடிய கணவன் கிடையாது. மத்தெல்லாம் இருக்குதெல்லாம் இல்லாம போகுது. அவன் வந்து வீட்டுல சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம், அது சொத்து சேர்க்காம இருக்கலாம், பாக்கிறதுக்கு அழகா இருக்கலாம், அது அழகாம இருக்கலாம், அது இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச கணவனா இருக்கலாம், இங்கிலீஷ் பேச தெரியாத ஒரு ஒண்ணும் தெரியாத மண்டூகம் வந்திருக்கலாம். நோ ப்ராப்ளம். இஸ் தஸ் பக்தி இஸ் சோ ஃபார்ச்சுனேட். காரணம் வந்து அவன் அண்டிதான் வந்து பக்தியை செய்யணும். அவர் வழியே கிடையாது. அவள் பிரம்மச்சாரியா வர முடியுமா, சன்னியாசியா வர முடியுமா, வனப்பிரசனா வர முடியுமா? அது குறைந்தபட்சம் பக்தி செய்யக்கூடிய குழந்தையாவது கிடைக்கணும். பட் தேட் ஆல்சோ வில் நாட் ஒர்க் அவுட் ஃபார் லாங் டைம். பக்தி செய்யக்கூடிய கணவன் கிடைச்சாப்போ சதியை பொழுதுக்கு நம்மளால் கடைபிடிக்க முடியாது. சதி இஸ் பெஸ்ட். காரணம் கணவன் போகும்போது உடனே உடனே கேட்டே அவன் உலகத்துக்கு போயிடலாம். இப்போதைக்கு கடைபிடிக்க முடியாது கலியுகத்தில், அந்த அளவுக்கு நமக்கு கர்மங்கள் இல்லை. பட் குறைந்தபட்சம் வந்து அதுக்கப்புறம் அப்படி பக்தியை செய்ய வேண்டியதான். பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தம் டு சரண்டர் ஃபுல்லி. ஏன்னா நேரடியாக குருட்ட தொடர்பு கொள்ள முடியாது, சன்னியாசிட்ட தொடர்பு கொள்ள முடியாது. பெண் உடல்ல இருப்பதனால பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனாலதான் சாஸ்திரம் வந்து பெண்களை வன்மையான முறையில் அவங்க கேவலமா பேசல, அவங்க சுட்டி காமிக்குது. நீ வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்கிறமா? இப்போ நம்ம சூத்திரனை வந்து கேவலப்படுத்தல, நீ இந்த மாதிரி மோசமான சூழ்நிலையில இருக்கிறப்பா. இப்போ கிளாஸ்ல கடைசி முட்டை மார்க் எடுக்கிறான், ஏய் நீ முட்டை மார்க் எடுத்துருக்க அப்படிங்கிறோம். அவனை கேவலப்படுத்தல, முட்டை எடுக்கிறப்பா நீ 100 வாங்கணும்னு சொல்லி அவனை வந்து என்ன பண்றோம், என்கரேஜ் பண்றோம், அவனை உற்சாகப்படுத்துறோம். ஸோ பெண்களை நம்ம சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கை மிக மோசமா இருக்கு, ரொம்ப கீழ்த்தனமா இருக்குது அப்படிங்கும்போது எதுக்காக சொல்லணும்னா, இவங்க 6 மாலை பண்ணா நீ 16 மாலை பண்ணு. காரணம் யூ ஹவ் டு கம் அப் வெரி குயிக்லி. இட் ஆர் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா இன்னும் கீழே போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் பெண்களை வந்து பகவான் ஸ்திரீய வயசா சதா சூத்ராஸ் அவளை கேவலப்படுத்ததுக்காக சொல்லல, நீங்க மற்றவரோட முயற்சி அதிகமா பண்ணணுமா, என்ன கீழே இருக்கிறீங்க சொல்றாரு. ஸோ தே ஹவ் டு டேக் சோ மச் எஃபர்ட். இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ரொம்ப கஷ்டம். வேற கேள்வி? ரெண்டு விதமான விஷயம் இருக்கு. நம்மளுடைய இதய பலகீனத்தால் நம்ம அந்த மாதிரி செய்யறோம், அது உண்மைதான். நம்மளுடைய இதய பலகீனம் இருக்கு. ஒரு பிறவியா செஞ்சிட்டு இருக்கோம், பல பிறவிகள் செஞ்சிட்டு இருக்கிறோம், பல பிறவிகளாக நம்ம இதை செஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போ டெஃபினெட்லி ஒரு நாள் வரும், கோபப்படக்கூடிய நாள் வரும். கோபப்படக்கூடிய நாள் என்ன பண்ணுவார், காப்பாற்ற மாட்டார், கண்டுபிடிச்சிடலாம். அவள் கோபப்பட்டார் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். கோபப்பட்டாலும் அவளை காப்பாற்ற மாட்டார். ஜஸ்ட் வீல் சொல்லிட்டோம். ஆனால் பொதுவாக பகவான் வந்து கொஞ்சம் ரொம்ப பக்தர்கள் மேலே ரொம்ப கருணையோட ஒரு பக்தியோட வரும். அதெல்லாம் சொல்லுறாரு, ஒரு நேரம் ஹரே கிருஷ்ணா ஒருத்தன் ஜெபம் பண்ணாலே அவன் நான் பக்தரா நினைக்கிறேன் அப்படிங்கிற சைதன்ய சிதானத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. சனாதன கோசாமிக்கு பகவான் சொல்லுறாரு, ஒரு நேரம் ஒருத்தன் ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணாலும் அவன் கூட போய் நமஸ்காரம் பண்ணுங்கிற அவனே கனிஷ்டாதிகாரி அப்படிங்கிற. ஸோ கிருஷ்ணா சோ மச் மெர்சிபு, பகவான் காப்பாற்றுவோம். பட் யூ ஹவ் டேக் எஃபர்ட்.